எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையும் துதிக்கிறோம். உங்களுடைய சிந்தையிலிருந்து எங்களை மாம்சத்திலே கொண்டு வந்தேன். நீர் எங்களை சிஷ்டிகர்த்தராய் இருக்கிறீர். 2000 வருஷங்களுக்குமாக கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக நீர் மரித்து ரத்தத்தை சிந்தி அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டதுக்காக நீர் எங்களுடைய மீட்பராயிருக்கிறீர். இந்த கடைசி காலத்தில் நீர் பலமுள்ள தூதனாக இறங்கி வந்து முத்திரைகளை திறந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தினதுக்காக சோத்திரம். எங்களை அழைத்ததுக்காக சோத்திரம். எங்களை உங்களுடைய மனவாட்டி என்று அழைக்கப்படும்படியான சிலாக்கியத்தை கொடுத்ததுக்காக சோத்திரம். எங்களுக்கு இதுவரைக்கும் வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். என் கொடுத்த ஃபெய்த் ஆண்டவரே, விசுவாசம், நம்பிக்கை எல்லாத்துக்காக உமக்கு சோத்திரம். இந்த காலவேளையில் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஐக்கியத்துக்காக சோத்திரம். உங்களுடைய வார்த்தை சுற்றிலும் ஐக்கியப்படும்படியாக தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர், அதற்காக சோத்திரம். இவ்வளவு நேரம் உங்க பாடல்களினாலே மைமைப்படுத்தும்படியாக உமக்கு சோத்திரங்களை துதிகளை ஏறெடுக்கும்படியாக எங்களை இந்த உலகத்திலே ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் வைத்திருக்கிறீர். உலகம் வந்து ஆண்டவரே அஞ்ஞானத்திலே இருக்கும் பொழுது வீணான ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு ஆண்டவரே உண்மையான ஆராதனை செய்யும்படியாக உங்களுடைய ஆதியை அருளினதுக்காக சோத்திரம். வெளிப்பாட்டை கொடுத்ததுக்காக, சத்தியத்தை கொடுத்ததுக்காக சோத்திரம். நீரே தேவன் என்று அறிந்திருக்கிறோம். உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. உம்முடைய வார்த்தையானது சத்தியமாய் இருக்கிறது. அதில் எழுதப்பட்டபடியே இந்நாள் வரைக்கும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நிறைவேற்றுவதே உம்முடைய வேலையாக இருக்கிறது. நாங்கள் விசுவாசிப்போம் என்றால் ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நீ நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருப்பதற்காக சோத்திரம். உம்முடைய வார்த்தையிலே நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர். எங்களை நாங்கள் இந்த காலவெளியில் மண்ணன்று எங்களை தாழ்த்துகிறோம், ஒன்றுமில்லை என்று எங்களை தாழ்த்துகிறோம். நீர் ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே நிரப்பும், பரிசுத்த ஆவிக்குள்ளாக எங்களை மாற்றி தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவளை நாங்கள் அதை அறிந்து கொள்ளத்தக்கதாக, அதை நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக எங்களுடைய மனக்கண்களை பிரகாசப்படுத்துவீராக. எங்களுடைய இருதயத்தின் கண்களை நீ திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, எங்களுடைய சாணம் என்பதை அறிந்து கொள்ள, எங்களுக்கு என்ன பிளஸிங் வைத்திருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள, அதை விசுவாசிக்க, அதை சுதந்திரிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு விளக்கி காண்பிப்பீராக. நாங்கள் இங்கே காத்திருப்பதை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நேரமாக மாற்றும். ஆவியிலே கழிவுற, வார்த்தையிலே கழிவுற எங்களுக்கு ஆண்டவரே நீர் தாமே அந்த பசுத்தாவியை நீர் தருவீராக. அந்த வைன் எங்களுக்கு நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜீவ அப்பத்தை எங்களுக்கு தருவீராக. நீர் 5 2 மீனை ஆண்டவரே ஆசீர்வதித்து அதை பிட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் திருப்தியாக புசித்தார்கள். அதே போல உம்முடைய வார்த்தை என்னும் அப்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக, அதை எங்களுக்கு பிட்டு கொடுப்பீராக. நாங்கள் வார்த்தையினால் திருப்தி அடைந்தவர்களாக இந்த இடத்தை விட்டு செல்லத்தக்கதாக இயேசுவே நீ கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்பதற்கு தடையா இருக்கிற சத்துருடைய கிரிகளை அப்புறப்படுத்தும். கனநேத்திரையின் ஆவியும் சரீர பலவீனங்களை ஏற்படுத்துகிற ஆவிகளையும் அமைதியை கெடுக்கிற ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் கட்டுகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவீராக. உமது அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்களுடைய இருதயங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். முழங்கால் பழிக்கிற பெரியோர் சிறியோர் அனைவரையும் ஆசீர்வதியும் தாமைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்தீராக. நீர் ஒருவரே எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவீராக. கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நின்று வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37:1-14. எசேக்கியேல் 37:1-14. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தந்தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆதி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆதியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்தனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆதியே நீ காற்று திசை நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்றி போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழியை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படும் பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்தேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். உட்காரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37:7 வசனத்தை வாசிக்கலாம்.
எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது.
எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. சோ ஐ ப்ரோபசைட் ஆஸ் ஐ வாஸ் கமாண்டட். And as I prophesied, there was a noise, and behold, a shaking, and bones came together, bone to his bone. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, there was a noise, அங்கே ஒரு இரைச்சல் உண்டானது, and behold, a shaking. அங்கே இரைச்சல் உண்டானது, அங்கே அசைவு உண்டானது. அப்பொழுது என்ன நடந்தது, the bones came together. அந்த எலும்புகள் வந்து ஒன்று சேர்ந்தது என்று பைபிள் நம்ம வாசிக்கிறோம். அதனால கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், a lot of shaking and noise. A lot of noise and shaking. மிகுந்த இறைச்சலும் மிகுந்த அசைவும். Lot of noise and shaking. ஏற்கனவே நான் இந்த பகுதியை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். கடந்த நவம்பர் மாதத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்பொழுது அதை வேற ஒரு ஆங்கிளில் மோர் கிளியரா உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். நம்முடைய ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்டது. அதனால எல்லாரும் தயவு செய்து கவனமாக கவனிங்க. எ லாட் ஆஃப் சேக்கிங், எ லாட் ஆஃப் நாய்ஸ். கடைசி காலத்தில் ஒரு பெரிய அசைவு உண்டாகும், பெரிய இறைச்சல் உண்டாகும். அந்த அசைவு அந்த நாய்ஸ் அந்த இறைச்சல் என்ன பண்ணுதுன்னா, எலும்புகளை ஒன்றோடு ஒன்றாக சேர்த்தது. பெரிய நாய்ஸ் ஏற்பட்டது, இறைச்சல் ஏற்பட்டது, அங்கே ஷேக்கிங் ஏற்பட்டது. இப்பொழுது நாம் அவ்விதமான ஒரு நேரத்தில் இருக்கிறோம். கிரேட் நாய்ஸ் அண்ட் கிரேட் ஷேக்கிங் இப்பொழுது இருக்கிறது. கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், எலும்புகளை தந்தன் எலும்போடு சேரும்படியாக, ஒன்று சேரும்படியாக செய்கிறார். எசேக்கியேல் 37:1-14 வரைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு தரிசனம் காண்கிறான். அந்த தரிசனத்தில் கர்த்தருடைய கை அவன் மேல் அமர்ந்தது. அவன் ஆவிக்குள்ளாக மாறினான். அப்பொழுது கர்த்தர் வந்து அவனை எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு கொண்டு செல்கிறார். வேலி ஆஃப் டிரை போன்ஸ். அந்த விளர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கை காண்பிக்கிறார். அந்த வெட்ட வழியில எலும்புகள் எல்லாம் செதறி கிடக்கிறது. மனுஷ எலும்புகள், மனித எலும்பு கூடுகள், அது உடைந்து செதறி அங்க அதிகமாக ஒரு பெரிய குவியலாக அது காணப்படுகிறது. அது குவியலாக அல்ல, எல்லாம் செதறி கிடக்கிறது. There were very many in open valley and they were very dry. அந்த எலும்புகள் மிகவும் உலர்ந்ததாக இருந்தது. பச்சை எலும்பு அல்ல, மிக உலர்ந்தது. அது என்னைக்கோ செத்து போனாங்க, எத்தனையோ வருஷங்களும் நான் செத்து போன அந்த எலும்புகள் கிடக்கிறது. மிகவும் உலர்ந்ததாக இருந்தது. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்றால், மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். Can these bones live? Can these bones live? இதை கர்த்தர் கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? அவன் கரெக்டான ஆன்சர் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் என்றால், Lord, Lord God, thou knows, நீர் அதை அறிவி. தேவனாய கர்த்தாவே, நீர் அதை, எனக்கு தெரியாது, நமக்கு தான் எதுவுமே தெரியாது. உலகத்தில் 700 கோடி மக்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆண்டவர் நம்மளை அப்படிதான் உலகத்தில் வச்சிருக்கிறார். ஏனென்றால் நம்ம அவரை நம்பி ஜீவிக்கணுங்கிறதுக்காக. நமக்கு எல்லாம் தெரிஞ்சுன்னா அவர் நமக்கு தேவையில்லை, நம்ம மனம் போல நடக்கலாம். ஆனா நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால அந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கும் பொழுது அவன் சரியான ஆன்சர் சொல்லுகிறான். ஆண்டவரே அது உமைக்கே தெரியும், கத்தராயி ஆண்டவரே தேவரீர் அதை அறிவேன் என்று 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதுக்கு பின்பு அவர் சொல்லுகிறார், நீ தீர்க்க தரிசனம் உரை. என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கும் என்றால், உலர்ந்த எலும்புகளே கத்துடைய வார்த்தையை கேளுங்கள். அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து, ஓ ஈ ட்ரை போன்ஸ், ஹியர் த வேர்ட் ஆஃப் காட், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஹியர் த வேர்ட் ஆஃப் காட், ஹல்லேலூயா, தேவனுடைய வார்த்தையை கேட்க இங்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய ஜீவி மனது உலர்ந்த எலும்பு போல இருக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணுகிறேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். தி ஓல்ட் ஐ வில் காஸ் பிரீத் டு என்டர் இன்டு யூ அண்ட் ஈ ஷால் லிவ். நான் உங்களுக்குள்ள ஆவியை அனுப்பும் பொழுது உலர்ந்த எலும்புகள் ஜீவிக்க முடியும் என்று அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு நரம்புகளையும் தசைகளையும் கொண்டு வருவேன், உங்களை தோலினாலே மூடுவேன் என்று, அப்பொழுது நானே கர்த்தர் என்று அறிவீர்கள். அதனால எலும்புகள் வந்து இணையும்படியாக, அதுக்கு நரம்புகளும் தசையும் வரும்படியாக, தோலினாலே அதை மூடும்படியாக, இது அதன் பின்பு நான் ஆவியை அனுப்பும் பொழுது அவர்கள் வந்து அங்கே ஒரு ஆவி அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். அதே போல எஸ்ஐக்கியல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். 7வது வசனத்தில் நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அங்கே உரைக்கும் பொழுது பெரிய இரைச்சல் ஏற்பட்டது. லாட் ஆஃப் நாய்ஸ் அண்ட் கிரேட் ஷேக்கிங். அங்கே ஒரு அசைவு உண்டானது. ஒவ்வொரு எலும்பும் தந்தன் எலும்போடு சேர்ந்தது, எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடக்குது. ஆயிரக்கணக்கானோட எலும்புகள் மிஸ் ஆகி கிடக்குது. அது அந்த பெரிய வெளியில அது செதர்ந்து கிடக்கிறது. இப்பொழுது என்ன சென்றால், அவன் தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது பெரிய இரைச்சல் ஏற்பட்டது, ஒரு அசைவு ஏற்பட்டது. அந்தந்த எலும்பு வந்து அந்தந்த எலும்போடு சேர்ந்தது. எந்த மனுஷனும் கண்டுபிடிக்க முடியாது, இது யார் எலும்புன்னு கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டாக அது வந்து சேருது. ஒரு ஹேர் நம்ம வந்து அது தரையில போனாலும் கூட அந்த தரையில போன ஹேர் ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வர முடியும். நான் கணக்கு பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்லும் பொழுது நம்முடைய எலும்புகளை எப்படி காப்பாற்றுவார்னு பாருங்க. நம்ம அந்த செய்தி அறிக்கப்படதான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். நீங்க உண்மனு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்காது. வாய தர, நீ அறிக்கை பண்ணு, மனசுல விசுவாசித்து அறிக்கை பண்ணு. அறிக்கை பண்ண பண்ண நம்ம வாழ்க்கை வந்து பிளஸ்ஸிங்கா மாறும். உம்முன்னு எப்பவுமே வாய திறக்காம இருந்தீங்கன்னா, ஒரு ஆமீன் கூட சொல்ல மனசு இல்ல நீங்க இருந்தீங்கன்னா, எப்படி கர்த்தர் கிரியை செய்ய முடியும்? நீ தீர்க்க தரிசனம் உரை, நீ வாய திறந்து தீர்க்க தரிசனம் உரை. அப்பொழுது என்ன நடந்தது? பெரிய இரைச்சல் உண்டது. லாட் ஆஃப் நாய்ஸ், லாட் ஆஃப் ஷேக்கிங். அங்கே ஒரு பெரிய அசைவு ஏற்பட்டு என்ன செய்யணும்? அந்தந்த எலும்பு டக்கு டக்கு டக்குன்னு வந்து அவங்க எலும்பு சேர்ந்து ஒரு ஸ்கெலிட்டன், ஒவ்வொரு ஸ்கெலிட்டனா அங்க இருக்குது, நிறைய ஸ்கெலிட்டன் அங்க இருக்கிறது, எலும்பு கூடுகளாக அது மாறிவிட்டது. இப்பொழுது அது சுக்கு நூறா நொறுங்கி கிடந்தது, இப்பொழுது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இதை ஒரு பெரிய அது சேனையாக அங்க எலும்பு கூடுகளாக நின்று கொண்டிருக்கிறது. எவ்வளவு பயங்கரமா இருக்கும் அந்த எலும்பு கூடுகளை பார்த்தா நமக்கு எவ்வளவு பயங்கரமா இருக்கும். ஒன்னு ரெண்டுல ஆயிரக்கணக்கான எலும்பு கூடுகள் அங்க நிற்கிறது. அப்பொழுது என்ன செய்தால் அவன் தீர்க்கதரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்திருந்தால் அதற்கு தசையும் அங்க நரம்புகளும் தசைகளும் வந்தது. வெறும் எலும்பு கூடுகளா ஸ்கெலிட்டன் ஆயிருந்ததுக்கு இப்பொழுது ரெண்டாவது என்னென்றால் அந்த நரம்புகளும் தசைகளும் அங்கே வந்தது. இது ரெண்டாவது நடக்கிற காரியம். அதனால எலும்பு கூடுகள் வந்து இப்பொழுது தசையும் அங்க நரம்புகளும் தசையும் வரும் பொழுது பார்க்க எப்படி இருக்கும், ரொம்ப அக்லியா இருக்கும், ரொம்ப அசிங்கமா இருக்கும். நமக்கு அழகே வந்து தோல் தான், அதாவது தோல் இல்லாம அது வெறும் சதையா இருந்தது என்றால் அது பார்க்க நல்லா இருக்காது. அழகு வந்து தோல் தான். இப்பொழுது என்ன செய்தால் அவன் தீர்க்கதரிசனம் உழைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்க தோள்கள் வந்து மூடும் பொழுது அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அங்க அழகாக நிற்கிறார்கள். ஆனாலும் என்ன பிரயோஜனம் இல்லை, அதுக்குள்ள ஆதி இல்லை, நோ லைஃப். அதனால அவன் ஆதி இல்லை, எலும்பு இருக்கிறது, தசைகளும் நரம்புகளும் இருக்கிறது, தோலினால மூடப்பட்டுச்சுன்னா அதில் ஆதி இல்லைன்னா செத்த பிரேதங்கள். அந்த பிரேதங்களை பார்த்தா நமக்கு எப்படி ஏற்படும், பயம் ஏற்படும். ஒரு பிரேதம் ரெண்டு பிரேதம் அல்ல, ஆயிரக்கணக்கில் இருக்கும் பொழுது அந்த பிரேதங்களாக அங்க படுத்து கிடக்கும் பொழுது அதை பார்த்தா பொதுவா பயம் ஏற்படும். ஆனால் இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் தீர்க்க தரிசனம் உரை. அப்பொழுது என்ன செய்ய, நீ தீர்க்க தரிசனம் உரை, மறுபடியும் தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லுகிறார். ஒன்பதாம் சந்த வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படைக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார்.
நீ வந்து தீர்க்க தரிசனம் உரை, ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை, நான்கு திசையின் ஆவி வந்து இவங்க மேல ஊது அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் உரைன்னு சொல்லும் பொழுது அந்த காற்று வந்து அவங்க மேல ஊதும் பொழுது அவங்க எழுந்து நின்னாங்க. எழுந்து நின்று மகா சேனையா இருக்கிறார்கள். இதை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஒரு பெரிய மிலிட்டரியாக சேனையாக இருந்தார்கள். கிரேட் ஆர்மி அல்ல, எக்ஸீடிங் கிரேட் ஆர்மி என்று சொல்லப்பட்டது. பத்தாம் சந்த வாசிக்கலாம்.
எனக்கு கற்பிக்கிட்ட படி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்போது ஆவி அவர்கள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையா நின்றார்கள்.
லைஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜீவன் ரொம்ப முக்கியமானது. அதனால நாலாவது காரியம் என்ன நடக்கிறது என்றால் லைஃப் அவங்களுக்குள்ள வந்தது, ஜீவன் வந்தது. இப்பொழுது படுத்து கிடந்த அவங்க வந்து எழும்பி நிற்கிறாங்க, காலூண்டி நிற்கிறாங்க. மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஸ்டூட் அப் அபான் தேர் ஃபீட் அண்ட் எக்ஸீடிங் கிரேட் ஆர்மி. சாதாரண ஒரு ஆர்மி அல்ல, கிரேட் ஆர்மி அல்ல, எக்ஸீடிங் கிரேட் ஆர்மி, மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கணக்கில் பீப்புள் இருக்கிறாங்க, மகா பெரிய சேனை. பாத்தீங்களா எவ்வளவு அழகாக அந்த தரிசனத்தை பார்க்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைக்கிறார் என்றால், நாங்கள் உலர்ந்த எலும்புகளை போல் இருக்கிறோம், நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை அற்றி போனோம் என்று சொல்லுகிறார்கள். பதினோராம் வசனத்தில் அவிதமாய் சொல்லுகிற, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்களுக்கு நம்பிக்கை அற்று, தே லாஸ் தேர் ஹோப், இதன் நம்பிக்கை அற்றவர்களானால் நாங்கள் அறுக்குண்டு போனோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நான் உங்களை பிரேத குழியிலிருந்து புறப்பட வரப்பண்ணுகிறேன். பிரேத குழி என்றால் அது நேஷன்ஸ், உலகத்தின் பல நாடுகளாக இருக்கிறது. அந்த நாடுகளிலிருந்து உங்களை புறப்பட்டு வரப்பண்ணுவேன், உங்களை நான் ஒன்று சேர்ப்பேன், உங்களை வந்து என்னுடைய உங்களுடைய தேசத்திலே நான் கூட்டி சேர்ப்பேன். நீங்க உலகமெங்கு செதறி கிடக்கிறீங்க, உங்களை வந்து பிரேத குழியிலிருந்து நான் வந்து புறப்பட பண்ணி உங்களுடைய தேசத்திலே கொண்டு வைப்பேன், நான் அதை சொன்னேன், அதை செய்வேன் என்கிறார். உங்களுக்குள் என் ஆவியை வைப்பேன். அங்க பாராளாசந்த வாசிக்கலாம்.
என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள், இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர்
மை ஸ்பிரிட் இன் யூ அண்ட் ஈ ஷல் லீவ் அண்ட் ஐ ஷல் பிளேஸ் யூ இன் யுவர் ஓன் லேண்ட். நான் உங்களுக்குள் ஆவியை வைப்பேன், நீங்கள் வந்து புறப்பட்டு வருவீர்கள். உங்களுடைய தேசத்திலே, சொந்த தேசத்திலே உங்களை கொண்டு போய் வைப்பேன். நான் இதை சொன்னேன். ஐ த லார்ட் ஹேஸ் ஸ்போக்கன் இட் அண்ட் பெர்ஃபார்ம் இட் சே த லார்ட். கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா,
ஆமென்.
நிறைவேறினதா? மறுபடியும் மறுபடியும் நிறைவேறும். அதுதான் பைபிள் வந்து என்னன்னா, இது ஒரு பேட்டர்ன். இது மறுபடியும் மறுபடியும் நிறைவேறும். நீங்கள் விசுவாசித்தால் உங்க வாழ்க்கையிலே நிறைவேறும். இத வந்து எத்தனை பேர் விசுவாசித்தாலும் அத்தனை பேருக்கும் அது நடக்கும். நெட்ல ஒரு புரோகிராம் செட் பண்ணி இருக்கிறது, ஒரு யூடியூப் வச்சிருக்குன்னா எத்தனை பேர் வேணாலும் பார்க்கலாம். உலகத்தில் எங்க எத்தனை பேர் பார்க்கலாம், அதே புரோகிராம் அவங்க பார்க்க முடியும். அப்படி உலக பிரமா விஞ்ஞானத்தில் அப்படி வச்சிருந்தா, இங்க பைபிள்ல நமக்கு ப்ராமிஸ் வேர்டு இருக்கு. எத்தனை பேர், 100,000 அல்ல 1,00,000 பேரோ எல்லாருமே இதை கிளிக் பண்ணா, இது மேல விசுவாசம் வைத்தா, கான்டாக்ட் பண்ணா, அது நிறைவேறும். அது எப்படி யூடியூப் வந்து அப்படி உங்களுக்கு வந்து அது உண்மையோ, அதை விட உண்மை இது. எத்தனை விசுவாசிக்கிறோம், நீங்க போய் அங்க கிளிக் பண்ணணும். நீங்க கிளிக் பண்ணும்பொழுது அந்த புரோகிராம நீங்க வந்து டிராப் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்களும் அங்க உங்க வாழ்க்கையிலேயே அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால விஞ்ஞானம் வந்து என்ன சென்றால், மனுஷனுடைய அறிவினால அதை கண்டுபிடிக்கப்படுது. இது தேவ ஞானம், மனுஷன் ஞானத்தை விட மேலானது. உங்களுக்கு விசுவாசம் தேவை, உங்களுக்கு பிரயாசம் தேவை. சோம்பேறி விரும்பியும் பெற்றுக்கொள்ள மாட்டான். செவிக்க மனசில்ல, பைபிள் படிக்க மனசில்ல, வேதத்தை தியானிக்க மனசில்லன்னா நம்ம எதையுமே ரிசீவ் பண்ண முடியாது. சிலருக்கு சர்ச்சைக்கு வரக்கூட மனசில்ல, நீங்க தேவனிலிருந்து எதையாயிலும் பெற முடியாது. நம்ம வந்து அதை ட்ரை பண்ண ஆவிக்குரிய முயற்சிகள் எடுத்தால் நம்ம எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெறலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்?
ஆமே.
அதனால இங்க பைபிள்ல பார்க்கும் பொழுது ஜோசப்பை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இந்த ஜோசப் வந்து என்ன செய்யறான் என்றால், ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில போய்விடுகிறான். அவன் சொப்பனம் காண்கிறான், தரிசனம் காண்கிறான், கர்த்தர் அவனை உயர்த்துவார், மேலான ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார் என்று அவன் அங்க தரிசனமானது சொல்லுகிறது. ஆனால் தற்போது நிலைமை என்னவென்றால், அவன் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைக்கு போய்விடுகிறான். போத்திபிராவின் வீட்டிலிருந்து சிறைச்சாலைக்கு போகும் பொழுது அவன் சிறைச்சாலையில சுத்தம் இருக்க, சிட்டிங் இன் ஸ்டிங்கிங் எஜிப்சியன் அந்த எகிப்தினுடைய அந்த நாட்டில் இருக்க ஜெயில அங்க சுத்தம் இருக்காது, அவங்களுக்கு சரியா பராமரிப்பு இருக்காது, அங்க வந்து அதிக நாச்சம் இருக்கும். அவ்விதமான ஒரு ஜெயில டஞ்சன், ஒரு பாதாள அறையிலே அவன் இருந்து கொண்டிருக்கிறான். நேரத்தில் அவன் யோசிக்கிறான், நம்ம இப்படி விதமா தரிசனம் கண்டனே அது எப்படி நிறைவேறும்? நம்பிக்கையே இல்லை. அது நிறைவேறதுக்கு 1% கூட சான்ஸ் இல்லை. அதனால நம்பிக்கையற்ற ஒரு நிலையிலே, இட் இன் ரியலைஸ் தட் ஹி ஹட் டு கோ டு தட் ஸ்டிங்கிங் எஜிப்சியன் ஜெயில், அந்த அங்க சுகாதாரம் இல்லாத அந்த எகிப்து நாட்டினுடைய ஜெயிலுக்கு போவன்னு அவன் நினைச்சது கிடையாது. அவன் தரிசனத்தை கண்டு கர்த்தர் நம்மளை மேல உயர்த்துவார் உயர்த்துவார் இப்படிதான் நினைச்சுக்கிட்டே இருந்தானே ஒழிய, இப்படி ஒரு ஜெயிலுக்கு போவோம்னு அவன் நினைக்கல. கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்க்கல. எல்லாமே அவன் கண்ட விஷனுக்கு முற்றிலும் வித்தியாசமாக நடக்கிறது. நடக்கிற சம்பவங்கள் அபீதமாக இருக்கிறது. இப்பொழுது அவன் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது, லுக் லைக் இட் வாஸ் டெட், அது மரித்து போனது போல அவன் காணப்படும் பொழுது, அந்த தரிசனம் மரித்து போனது, அது நிறைவேறாது, அது உயிர்ப்பிக்கப்பட மாட்டாது என்ற நிலையில இருக்கும் பொழுது அந்த சிறைச்சாலையில போய் தான் அங்க வர வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. அந்த தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் அவன் சிறைச்சாலைக்கு போக வேண்டும். அதாவது ஆதியாகமம் 41 அதிகாரத்தில் முழுசு நம்ம வாசிக்கிறோம். அந்த சிறைச்சாலைக்கு போய் தான் அந்த பிரிசன் ஹவுஸுக்கு போகணும். முதல்ல ஃபாதர்ஸ் ஹவுஸ், அப்பா வீட்டில் இருந்தா, பின்பு வந்து அவன் வந்து போத்திப்ரா ஹவுஸ், போத்திப்ராவின் வீட்டில் இருந்தான், அதன் பின்பு பிரிசன் ஹவுஸ், ஜெயிலுக்கு அவன் போனான். அதுக்கு பிறகு பிரிசன் ஹவுஸ்ல இருந்து பாரோ ஹவுஸ், இந்த ஸ்டேஜ் ஆண்டர் வச்சிருக்கிறார். அந்த தரிசனத்தை ஆண்டர் காண்பிக்கிறான், அதை எப்படி நிறைவேறும் என்று தெரியாது. அதே போல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். என்ன தரிசனம்? எல்லாரும் மேல போயிரும், எல்லாரும் போயிருவோம். அங்க நமக்கு ஒரு நித்திய சந்தோஷம் இருக்கிறது. நம்முடைய லைஃப் வந்து நெவர் எண்டிங் ஹாப்பினஸ், நேற்று தினத்தில் சொல்லியிருக்கிறேன். அந்த சந்தோஷத்துக்கு முடிவே கிடையாது. அந்த விதமான ஒரு சந்தோஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிப்போம். நமக்கு அந்த மகிமையின் சரீரம் கொடுக்கப்படும் என்று நம்ம அது ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், விசுவாசிக்கிறோம். ஆனா நம்ம அது எப்படி அவர் கொண்டு போவாருங்கிறது நமக்கு தெரியாது. முடிவை சொல்லிட்டாரு, ஆனா எப்படி எந்த பாத வழியா கொண்டு போவாருங்கிறது நமக்கு அவர் சொல்லல. நமக்கு அது வித்தியாசமா நடக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களும் குழப்பங்களும் ஏற்படும் பொழுது என்ன, நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு, இப்படிலாம் நடக்குது, இந்த மாதிரி ட்ரயல்ஸ் அண்ட் சென்டேஷன் சஃபரிங் இதெல்லாம் வரும் பொழுது அவன் வந்து நம்ம டெட் போனாக மாறிடும், ட்ரை போனாக மாறிடும், உலர்ந்த எலும்பாக மாறிவிடும். உலர்ந்த எலும்பு எதை குறிக்கணும்னா நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. இப்பொழுது ஜோசப் அதிகமாக இருக்கும் பொழுது கர்த்தர் வந்து அதை நிறைவேறுவதுக்கு, அந்த டெஸ்டினியை அடைவதற்கு தான் இப்படி செய்கிறார். வாழ்க்கையின் முடிவை அடைவது, அவனுடைய டெஸ்டினி வந்து அவன் வந்து எகிப்து தேசம் முழுவதுக்கு அதிகாரியாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. அவனுடைய சகோதரமாக அவனத்தில் வர வேண்டும். இது விதமாக ஆண்டவர் விஷன் காண்பித்திருக்கும் பொழுது விஷன் நெவர் ஃபெயில்ஸ். ஹல்லேலூயா. தரிசனங்கள் ஒருபோதும் தவற மாட்டாது. கர்த்தர் அந்த தரிசனத்தை கொடுத்தார் என்றால் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். எப்படி நிறைவேற்றுவாருங்க அந்த வழியை நமக்கு சொல்லல. ஆனா இவனை வந்து சஃபரிங் அண்ட் ட்ரயல்ஸ் அண்ட் டெம்டேஷன் அங்க வழியாக பிரிசன் ஹவுஸ்ல இருக்கும் பொழுது அவனுடைய எலும்பு ரொம்ப உலர்ந்து போச்சு. நம்பிக்கையற்ற சூழ்நிலை வந்தது. ஆனால் வந்து அங்க போய் தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அங்க வரணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பார்வோன் சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்தை சொல்லுவதற்காக அவன் காலையிலே எல்லாரையும் நைட்ல சொப்பனம் காண்டான். காலையில எல்லா மந்திரவாதிகளையும் கூப்பிடுகிறான். ஆவியா 41:8 வாசிக்கிறோம். 49:8 வாசிக்கலாம்.
காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று.
அந்த அதிகாரத்தில் அதுல இருந்து நீங்க வாசி பாத்தீங்கன்னா என்ன வாசிக்கிறோம் என்றால், காலமே எழுந்து சொப்பனத்தை கண்டு காலமே எல்லா மந்திரவாதிகளையும் சோசியக்காரர்களையும் எல்லா ஞானிகளையும் எல்லாரையும் கூப்பிட்டு சொப்பனத்தை சொல்லுகிறான். ஒருத்தரால அர்த்தம் சொல்ல முடியல. அந்த நேரத்தில் தான் அந்த பானபாத்திரக்காரனுக்கு அங்க ஸ்ட்ரைக் ஆகுது, மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுது. நான் இந்த ராஜாவே, நான் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ராஜாவுக்கு யாரும் உதவி செய்ய முடியல. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுக்கு யாரும் முடியல. அப்பொழுது இவன் என்ன சொல்றான் என்றால், நான் உனக்கு உதவி செய்ய முடியும். இதை நான் ஜெயிலில் இருக்கும் பொழுது என் கூட ஒருத்தர் இருந்தான், அவன் பேர் ஜோசப். நானும் சுயம் பாதியும் சொப்பனம் காணும் பொழுது அந்த பேக்கர் அண்ட் பட்லர் சொப்பனை காணும் பொழுது கரெக்டா சொன்னா அதன்படியே கரெக்டா நடந்துச்சு. அதனால அந்த உங்களுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ற மனுஷன் எனக்கு தெரியும். எனக்கு நான் அர்த்தத்தை சொல்லும் பொழுது அர்த்தத்தை சொன்னான். உங்களுக்கு இந்த சூழ்நிலையில நான் உதவி செய்ய முடியும். அந்த ஜோசப்ப அழைச்சிங்கன்னா அவன் கரெக்டா சொல்லுவான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திரிசனுக்கு போனாதானே அது நடக்கும். அவன் பேர ஹவுஸுக்கு போகணும்னா அவன் திரிசன் ஹவுஸுக்கு வரணும். அவன் போத்திபார் ஹவுஸ்ல இருந்தா அது நடக்காது. போத்திபார் ஹவுஸ் விட்டு அவன் திரிசன் ஹவுஸுக்கு வந்த அங்கதான் பட்லர் அண்ட் பேக்கர் இருக்கிறாங்க. அந்த பட்லர் தான் என்ன செய்ய வேண்டும் என்றால் இதை வந்து உதவி செய்ய முடியும். அந்த பட்லர் அந்த நேரத்தில் கரெக்டா சொல்லும் பொழுது இதை யோசேப்பை கொண்டார்கள், அவனுக்கு சவரம் பண்ணினார்கள் என்று பைபிள்ல போட்டிருக்கு. 14 வாசிக்கலாம்.
அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்களில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான்.
சவரம் பண்ணி கொண்டு வந்தார். He shaved himself and changed his garment, raiment and came into Pharaoh. அவன் சர்ச்சைக்கு வரணும்னா சவரம் பண்றது அவசியமா இருக்கு. சனிக்கிழமையே நம்ம சவரம் பண்ணிக்கிடலாம், அல்லது ஞாயிற்றுலமே காலையில சவரம் பண்ணிக்கிடலாம். இங்க போட்டிருக்கு ராஜாவின் சமூகத்துக்கு வர வேண்டும் என்றால் அவன் ஒரு சாதாரண ராஜா, அஞ்ஞானி ராஜா. அந்த எகிப்தின் ராஜாவுக்கு முன்னால வரணும்னா சவரம் பண்ணி கொண்டு வரணும். அதனால ஜெயில கடந்த மாதிரி தாடி வச்சிட்டு இருக்க கூடாது. ஜெயில இருக்கவங்க ஷேவ் பண்ண மாட்டாங்க, தாடி வளர்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஜெயில இல்ல, நம்ம ராஜாவின் பிரசன்னத்துக்கு வந்திருக்கிறோம். ஷேவிங் வந்து நெசசரி. பையங்க வாலி பையங்கள்லாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம். அவங்களுக்கு என்ன ஷேவிங் பண்ணும், தாய் தப்பு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ பெரிய அழகுன்னு நினைக்கிறாங்க. எனக்கு பார்க்க அது அழகா தெரியல, அது அலங்கோலமா இருக்கு. அதனால தேவ சமூகத்தில் வரணும்னா நம்ம ராஜாவின் சமூகத்தில் வரும் பொழுது அங்க ஷேவிங் நெசசரி. அவன் ஷேவிங் பண்ணிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவ பக்தி உள்ள உங்களுக்கு ஏற்றபடி நல்ல வசரத்தை உடுத்திக் கொண்டு நம்ம தேவசங்கத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. சுடிதார் போட்டுக்கிட்டு தேவசங்கத்துக்கு வரக்கூடாது. சேஞ்ச் பண்ணும், வசரத்தை சேஞ்ச் பண்ணும். சாரி இஸ் த பெஸ்ட் ட்ரெஸ், அதுதான் சரியான ஒரு வஸ்திரம். அதனால வஸ்திரத்தையும் மாற்ற வேண்டும். ஆண்கள் வந்து ஷேவ் பண்ண வேண்டும், பெண்கள் வந்து பெண்களுக்கேற்ற உடைகளை அணிய வேண்டும். தங்களை தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்கிற அளவுக்கு அவ்விதமான வஸ்திரம் வந்து அந்த சேரு வந்து ஒரு கணம் பொருந்திய இஸ்ரிக்கு அடையாளமாக இருக்கிறது. அவ்விதமாக நாம செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அது ஒரு ஒழுங்காக இருக்கிறது. அது நம்முடைய சபையின் ஒழுங்காகவும் இருக்கிறது. அதனால பாருங்க என்ன சொல்லால், அவன் தேவராஜ சமூகத்தில் நிற்கும் பொழுது நீர் வந்து அர்த்தத்தை சொல்ல முடியும்னு கேள்விப்பட்டேன். இதன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும் சொல்லுது. அவ உடனே நான் சொல்லிடுவேன், நீர் என்ன சொன்னாலும் என்னால சொல்ல முடியும், எவ்வளவு டஃபா இருந்தாலும் நான் சொல்ல முடியும். அவன் அப்படி சொன்னானா? அப்படி சொல்லல. அவன் சொல்ல போனா ஃபேக்ட தான் சொல்றான், என்னால அது முடியாது. ஆனா என்ன சொல்றாரு, கர்த்தர் வந்து அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுவார் என்று இதோ அவன் அவிதமான அறிக்கை செய்கிறான். அதே அதிகாரத்தில் வாசிக்கலாம்.
அப்போது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான,
இட் இஸ் நாட் இன் மீ. அந்த அர்த்தம் சொல்றது என்ன, என்னிடத்துல இல்லை. அதனால என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லும்பொழுது ராஜா கொஞ்சம் திகைக்கிறான். பட்லர் சொன்னா இவன் அர்த்தத்தை சொல்வானா, இவன் முடியாதுங்கிறானே. அதன் பின்பு சொன்னா கொஞ்சம் சொல்ல சொல்ல தொடர்ந்து ஒருத்தர் சொல்ல கேட்கணும், உடனே குறுக்கு குறுக்க வந்துடக்கூடாது. அவர் சொல்லி முடிக்கட்டுமே. அதான் முதல்ல நான் அல்லன்னு சொல்லும் பொழுது இந்த பார்வோனுக்கு கொஞ்சம் திகைப்பு ஏற்பட்டது, என்னால முடியாதுன்னு சொல்றான். அதுக்கு பிறகு அவன் வார்த்தை என்ன சொல்றான்னா, God shall give Pharaoh an answer of peace. Hallelujah. இதோ கத்து பார்வோனுக்கு மங்களமான உத்தரவை கொடுப்பார். Hallelujah. பாருங்க, அவ்வளவு பெரிய இடத்துல ஒரு அஞ்ஞான அங்க வந்து அரசவையில போயிட்டு அந்த என்ன பார்லிமெண்ட்ல போயிட்டு அந்த விதமான ராஜ சமூகத்தில் போயிட்டு விக்கிரகாரனை ராஜா மண்ணில் இருந்து கத்தர்னு சொல்றான், பயப்படாம சொல்றான். நம்முடைய தேவன் உண்மையான தேவனா இருக்கும் பொழுது நம்ம ஏன் பயப்படாது? அதுதான் அவன் மனசுல இருந்த காரியம். நம்ம அவர் God is only true God. Hallelujah. அதனால நான் ஏன் பயப்படணும்? கத்தர் தான் உண்மையில, அதான் ஃபேக்ட். நமக்கு எதுவுமே சொல்ல முடியாதுதான், நமக்கு ஒண்ணும் தெரியாதுதான், ஆனா கத்தருக்கு எல்லாம் தெரியும். Hallelujah. அவன் சொன்னதும் உண்மைதான், அதான் உண்மை. என்னால ஒன்னும் செய்ய முடியாது, ஆனா என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன். அவர் நம்மை பலப்படுத்துவார் என்றால், அவர் நமக்கு கிருபை தருவார் என்றால் நம்ம பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆனால் என்னால ஏதாவது ஆகும் என்று யோசிப்பதற்கு நான் என்னால தகுதி உள்ளவன் அல்ல, என்னுடைய தகுதி அவரால் உண்டாயிருக்கிறது. அவ்விதமான அர்த்தத்தை சொல்லும் பொழுது இதோ பாடம் என்ன செய்தான் என்றால், அவனை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக மாற்றினான். 44 வாசிக்கலாம்.
பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசம் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான்.
இது உன்னுடைய உத்தரவில்லாம கைய கால கூட ஆட்டக்கூடாது. உனக்கு அவ்வளவு பவர் நான் கொடுக்கிறேன், உன்னுடைய பெர்மிஷன் இல்லாம யாரு எந்த காரியம் செய்ய முடியாது. அந்த 43 கடைசி பகுதியில், அண்ட் ஹீ மேட் ஹிம் ரூலர் ஓவர் ஆல் தி லேண்ட் ஆஃப் எகிப்ட். எகிப்து தேசம் முழுவதுக்கு அவனை அதிகாரியாக மாற்றினான். பாருங்க, அவனுடைய டெஸ்டினி அதுதான், அவனுடைய முடிவு அதுதான். விஷன் வந்து என்ன சொல்லுகிறது என்றால் முடிவை சொல்லுகிறது. ஆனால் அந்த விஷன் வந்து என்ன செய்யறது என்றால் அது நிறைவேறுவதற்கு பல வருஷங்கள் ஆகிறது. 13 ஆனது. அவனுக்கு 17 சொப்பனம் காண்கிறான், 30 நிறைவேறுது. ஆனா 13 அவனுடைய பாதை எப்படி இருக்கிறது என்றால் அது ஒரு போராட்டமானதா இருந்தது. ப்ரிசன் ஹவுஸ்ல இருந்து இப்பொழுது பாரோ ஹவுஸுக்கு வந்து அவன் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவன் ரூலராக மாறுகிறான். அவனுக்கு ரொம்ப பவர் கொடுக்கப்படுகிறது. இது ஒரு இண்டிவிஜுவலா நடக்குது. ஆனா எசைக்கியேல் 37 அதே பேட்டர்ன் தான். அந்த எலும்புகள் செதறி கிடக்கிறது நம்பிக்கையற்ற ஒரு சூழலை ஏற்படும். ஆண்டவர் அவனை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக மாற்றுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக அவன் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்தான். அவன் வந்து உலர்ந்த எலும்பாக இருந்தான். அந்த மாதிரி ஸ்டேஜில் கொண்டு போயிட்டு பின்பு அவனை வந்து உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறான். இந்த உலர்ந்த எலும்புகள் இது மகாபெரிய சேனையாக மாறினது. அதனுடைய டெஸ்டினி அதுதான், அதனுடைய முடிவு அதுதான். அந்த எசைக்கியேல் 37 அதிகாரத்தில் விஷன் அதுதான், கடைசியா அது மகாபெரிய சேனையாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா இப்பொழுது அது உலர்ந்த எலும்புகளாக கிடக்கிறது. நீ தீர்க்கதரிசனம் வரை நீ தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அது நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசியாக முதல்ல எகிப்திலிருந்து அவங்க கானானுக்கு வருகிறாங்க. மோசே மூலமாக அந்த எக்ஸாடஸ் ஆரம்பிக்கிறது. எகிப்தில 400 வருஷம் ஸ்லேவரியில அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது நம்பிக்கையே அற்று போனார்கள். இந்த பார்வோன் கையிலிருந்து நம்ம விடுதலை பெறவே முடியாது. கடைசி வரைக்கும் நம்ம ஆலோட்டிகள்கிட்ட அடிபட்டு தான் நம்ம சாகணும். நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததியும் அப்படிதான் இருக்கிறது. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில கர்த்தருங்க மோசஸ் அனுப்பி அவங்களை பாலுந்தேன்னு ஓடுகிற தேசத்துக்கு ஆபிரகாமுக்கு அவர் உடன்படிக்கை பண்ணினார். இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் சுதந்திரிப்பார்கள். அதான் டெஸ்டினி, முடிவு அதுதான். முடிவு நல்ல முடிவு. ஆனா இப்பொழுது 400 வருஷம் ஸ்லேவரியில் இருக்கும் பொழுது உலர்ந்த எலும்புகளாக மாறிவிட்டார்கள். கர்த்தர் அங்கே ஒரு ப்ராஃபெட் மோசஸ் அனுப்பும் பொழுது அவங்களை 40 வருஷமாக இவரை வழி நடத்தி கொண்டு வந்து வனாந்தரத்தில் வழி நடத்தி கொண்டு பின்பு அந்த தேசத்தை அவர் சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அதன் பின்பு அனுஜா அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகும் பொழுது பாபிலோனுக்கு அடிமையாக போனார்கள். 70 இயர்ஸ் அவங்க வந்து கேப்டிவிட்டி, தேவர் இன் கேப்டிவிட்டி இன் பாபிலோன். அவங்களை பாபிலோன்ல வந்து சிறை கைதிகளாக 70 வருஷம் இருக்கும் பொழுது ஜெரேமியா தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். 70 வருஷத்துக்கு பிறகு அவள் திரும்பி வருவார்கள். இங்க எசேக்கியேல் எரேமியாவை தொடர்ந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி இங்க இருக்கிறார். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் அங்க இருந்தால் எசேக்கியேல் தீர்க்கதரிசி இப்பொழுது தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது அவங்க பாபிலோன்ல இருக்கிறார்கள். அதனால் அவர் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிறார்கள். இவன் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான், நாங்கள் நம்பிக்கை அற்றுவிட்டோம், நாங்கள் எங்கள் சொந்த தேசத்துக்கு வர முடியாது, நாங்கள் இங்கேதான் சிறை கைதிகளாக இருக்க வேண்டும், நாங்கள் எருசலேமுக்கு திரும்ப முடியாது என்று அந்த யூதர்கள் சொல்லும் பொழுது இங்க எசேக்கியேல் அங்க தரிசனம் காண்கிறான், கர்த்தர் தரிசனம் காண்கிறார், அவர்கள் மகாபெரிய சேனையாக மாறுவார்கள். ஹல்லேலூயா. செகண்ட் டைம் அந்த பேட்டர்ன் நிறைவேறும். உங்களை பிரேத குழியிலிருந்து நான் புறப்பட்டு வர பண்ணுவேன், உங்களுக்கு வந்து நான் வந்து இதை எலும்பு மாம்சத்தையும் நரம்புகளையும் கொடுத்து உங்களை தோலினால மூடி உங்களுக்குள்ளே நான் ஆவியை அனுப்பும் பொழுது You will become a great army. Hallelujah. Exceeding great army. என்று இங்க சொல்லும் பொழுது அது வந்து 70 இயர்ஸ் முடிவில் அது நிறைவேறினது. பாபிலோன்ல வந்தார்கள், அங்க தேவாலயம் கட்டப்பட்டது, பட்டணம் புதுப்பிக்கப்பட்டது, டெம்பிள் வர்ஷிப் நடந்தது, அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்திலே வைப்பார் என்று சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறிவிட்டது. நான் சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன். Hallelujah. நம்பிக்கை அது வந்து அவங்க வந்து அந்த மகா பெரிய சேனையாக மாறுவதற்கு முன்னதாக ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கிறது. அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை வந்து அதோ அப்படி முடிவதில்லை. அந்த டெஸ்டினி அபீதமாக அல்ல. ஸ்டோரி வந்து சோகமாக முடிவதில்லை, ஸ்டோரி துக்கமாக முடிவதில்லை, ஸ்டோரி வந்து சந்தோஷமாய் முடிய வேண்டும். ஹல்லேலூயா. நெவர் எண்டிங் ஹாப்பினஸ். ஹல்லேலூயா. அதனால பாருங்க அவங்க வந்து அந்த தேசத்துக்கு கொண்டு வருகிறார். பின்பு அவர்கள் மனுஷகுமான இயேசு கிறிஸ்துவை, தங்களுடைய மேசியாவை, அவருக்கு முன்னோடியாக வந்த யோவான் சானகனை அவர்கள் கொலை செய்தபடியினாலே அவர்கள் பூமி எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். கிபி 70 தேவாலயம் இடிக்கப்பட்டது, உலகமெங்கிலும் சிதறடிக்கப்பட்ட போன்ஸ் வேர் ஸ்கேட்டர்ட். உலகமெங்கிலும் 80 நாளிலே அந்த எலும்புகள் சிதறடிக்கப்பட்டது. அவன் எலும்புகள் சிதறடிக்கப்பட்ட பொழுது இப்பொழுது ப்ராபசி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மறுபடியும் மகா பெரிய சேனையாக மாறுவார்கள். நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. அந்த துருக்கியர்கள் அந்த எருசலேமை கைப்பற்றினார்கள். அந்த ஓமர் மசூதி அங்கே கட்டப்பட்டது. இவர்கள் உலகமெங்கிலும் சிதறடிக்கப்பட்டு 1900 வருஷமாக உலகமெங்கிலும் சிதறடிக்கணுங்க. என்ன நம்பிக்கை உண்டு? அவங்க சொந்த தேசத்துக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை எப்படி உண்டு? நம்பிக்கையே கிடையாது. அந்த உலர்ந்த எலும்புகளாக மாறுகிறார். தே பிகம் ட்ரை போன்ஸ். நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது, ஆனா ப்ரோபசி என்ன சொல்லியிருக்கிறது, விஷன் என்ன சொல்லியிருக்கிறது, அவர்கள் மகா பெரிய சேனையாக மாறுவார்கள். தே வில் பிகம் எ கிரேட் மைட்டி எக்ஸீடிங் ஆர்மி. ஹல்லேலூயா. அவ்விதமாக மாறி சொல்லும்போது ஆண்டவர் அதை சொல்லியிருக்கும் பொழுது அதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. விஷன் நிறைவேறும், அது மறுபடியும் மறுபடியும் நிறைவேறும். இப்ப அடுத்த கட்டமாக என்ன செய்தால் அது நிறைவேற வேண்டும். இந்த ஒரு ப்ரோபசி வந்து காம்பவுண்ட் மீனிங் ஆயிருக்கிறது, அது ஒரு பேட்டர்னா இருக்கிறது. இது என்ன செய்திருந்தால் இவருடைய மறுபடியும் மறுபடியும் அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. அதனால அப்பொழுது என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க தங்களுடைய சொந்த தேசம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், அவங்கள வந்து தங்களுடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது. இப்பொழுது அவங்க வந்து அங்க வந்து எக்ஸீடிங் கிரேட் ஆர்மியா இருக்கிறாங்க. அவங்களை கைப்பற்றினார். அவங்க இன்னைக்கு வந்து ஒருவரும் வெல்ல முடியாத, ஒருவரும் எதிர்க்க முடியாத மகாசேனையா இருக்கிறார்கள். கடைசியா என்ன, 144,000 பேர் அங்க முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 7 அத்தியாயத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000 பேர். ஆனா 12 12 144, அப்ப 144,000 பேர் இருக்காங்க. ஆண்டவர் அந்த எக்ஸாக்டா அந்த நம்பரை வச்சிருக்கிறார். ஒன்னு கூடவும் இல்லை, ஒன்னு கரெக்டா 144,000. அவங்களுடைய பேர் அவருக்கு தெரியுமா? அவங்களுடைய பேர் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அதுலயே அதுல ஒருத்தர் கூட மிஸ் ஆக முடியாது. ஆண்டவர் எல்லாருடைய பேரை அறிந்திருக்கிறார், ஒருத்தர் மிஸ் ஆக முடியாது. கரெக்டா 144,000 பேர் அங்க முத்தரிக்கப்படும் பொழுது அதுவும் அங்க ப்ரோபசி நிறைய பேர் எல்லாமே எசைக்கல் 37 அந்த பேட்டர்ன் படி நடக்கிறது. அது நேஷனல் லெவலா நடக்குது, இண்டிவிஜுவல் லெவலா ஜோசப்புக்கு நடந்துச்சு. உங்களுக்கும் அது ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் அந்த விஷனை நிறைவேற்ற முடியும். அது சர்ச் லெவலாகவும் அது நிறைவேறுகிறது. ஆமே
ஆமே.
ஒரு கிரேட் ஆர்மியாக இருக்கிறார். 10 மறுபடியும் வாசிக்கலாம்.
எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்கு பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையா நின்றார்கள்.
ஆவி வாங்கும்போது மகா பெரிய சேனையா இருந்தார்கள். பைபிள் வந்து சோகமா முடியதில்லை. அநேகருடைய வாழ்க்கை வந்து சோகமாக முடிகிறது. நாங்க அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், இப்ப சாப்பிடக்கே எங்களுக்கு வருமானம் இல்லை, டிரெஸ் இல்ல, வீடு இல்ல, எங்களுக்கு பெரிய பங்களா இருந்துச்சு, இப்ப நாங்க வந்து வாடகை வீட்டுல வாடகை கூட கொடுக்க முடியாத நிலையில இருக்கிறோம். எல்லாத்துக்கும் சோகம், வீட்டுல சுகம் இல்ல, வியாதி, இந்த மாதிரி சிலத்தை நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சோகமா இருக்கும். அப்பொழுது நினைப்போம் நம்மளே பரவாயில்ல போல தெரியுது. அதனால அப்படி சோக கதைகளை சொல்றவங்க உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை கேட்கும் பொழுது நம்மளால வேதனையா இருக்கு, ரொம்ப வந்து துக்கமாக இருக்கும். அதனால அநேகருடைய லைஃப் இந்த உலகத்துல சோகமாக துக்கமாக முடிகிறது. ஆனா வார்த்தையில இருக்க உங்களோட லைஃப் அப்படி முடியாது. உங்களுடைய டெஸ்டினி வந்து நெவர் எண்டிங் ஹாப்பி. அந்த தர்சனம் சொல்லுது உலர்ந்த எலும்புகள் வந்து ஃப்ரம் த ட்ரை போன்ஸ் டு த எக்ஸீடிங் கிரேட் ஆர்மி. இந்த ட்ரை போன்ஸ் இப்பொழுது எக்ஸீடிங் கிரேட் ஆர்மியாக மாறி இருக்கு. இதுதான் விஷன், இதுதான் சபைக்கு நடக்க போகிறது. இஸ்ரேலுக்கு முதலாவது நடந்தது. இஸ்ரேல் நேச்சுரல் இஸ்ரேல், நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல். இஸ்ரேல் ஆஃப்டர் த ஃபிளஷ், நம்ம இஸ்ரேல் ஆஃப்டர் த ஸ்பிரிட். அவரு மாம்சத்தின்படி இஸ்ரேலர்கள், நம்ம ஆவியின் ஆவியின்படி இஸ்ரேலர்களா இருக்கிறோம். அதனால அது அவங்களுக்கு நேச்சுரலா நடக்கு, நமக்கு ஸ்பிரிச்சுவலா நடக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் இஸ் கிரேட்டர் தன் நேச்சுரல். ஆவிக்குரிய காரியமானது இயற்கையான காரியத்தை காட்டிலும் மேலானது. அதனால கத்தர் அங்க ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறோம். ஓல்ட் டெஸ்டமென்ட்ல அங்க ஒரு பேட்டர்ன் வச்சு அது நியூ டெஸ்டமென்ட்லயும் அதே நடக்கிறது. இஸ்ரேல் அண்ட் சர்ச் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து அதை நிறைவேற்றுவதற்கு எந்த மனுஷங்கிட்ட போய் ஐடியா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. God doesn't ask my opinion. என்னுடைய ஒப்பீனியன் அவருக்கு தேவையில்லை, உங்களுடைய ஒப்பீனியன் அவருக்கு தேவையில்லை. நம்ம பல இடத்துல போய் பலக்கான கேட்போம், அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க. அதனால நான் வந்து யாராவது சொல்றது தங்களுக்கு ஏத்த மாதிரி யார் சொல்றதை எடுத்துக்கிட்டு, அதனால அவங்க சொன்னாங்க அதனாலதான் நான் இப்படி செஞ்சேங்கிறது. யாரு சொன்னா நமக்கு என்ன? நமக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அதுதான் முக்கியம். மனுஷனுக்கு செம்மையா தோன்ற வழி உண்டு, அது முடிவு. அதெல்லாம் அவங்க சொன்னாங்க, நான் செஞ்சேன், என்கிட்ட வந்து சொன்னா நான் என்ன சொல்றேன், நீ சரி தப்பு. தேவனுடைய வார்த்தை விதமா சொல்லுது. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லாத. என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டீங்கன்னா நான் வார்த்தையும் போய் தான் சொல்லுவேன். அதனால மனுஷனுக்கு செம்மையா தோன்ற வழி உண்டு, அதன் முடிவு மரண வழி. நீ நல்லா இருக்கணும், நல்ல மாதிரி வரணும்னா கத்துடைய வார்த்தையை கேளு. நீ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, அவங்க பேட்டர்ன் இவங்க பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாத. பைபிள் என்ன சொல்லுது அதை நீ கடைப்பிடி, உன்னை ஆண்டவர் கிரேட் எக்ஸீடிங் ஆர்மியாக மாற்றுவார். உன்னுடைய டெஸ்டினி நல்லா இருக்கும். அதை சொல்றதை கேட்டுக்கிட்டு மனுஷன் போன போக்கிலையும் மனசு போன போக்கிலையும் போனா அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால இங்க நம்ம பார்க்கும் பொழுது ப்ரோஃபசி அங்க அவசியமாயிருக்கிறது. ப்ரோஃபசி இஸ் இம்பார்ட்டன்ட். ப்ரோஃபசி இஸ் இம்பார்ட்டன்ட், த ப்ரோபெடிக் ஸ்பிரிட் இஸ் இம்பார்ட்டன்ட். அங்க தீர்க்க தரிசனத்தின் ஆவி முக்கியமானது, தீர்க்க தரிசனமானது முக்கியமானதாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகமாக இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவளும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்ளும் பாக்கியவான்கள். இதெல்லாம் ப்ரோஃபெட்டிக் வேர்டு என்ன, இதெல்லாம் எனக்கு ஒருத்தன் காண்பித்தான், அவனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன், அப்பொழுது அவன் நீ என்னை வணங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இவன் நானும் என்ன சென்றால் இத உன்னோடு கூட இதை இயேசுவை குறித்து சாட்சியிட்டோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகள் இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கு. The testimony of Jesus Christ is the spirit of prophecy. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, ஒரு ப்ராஃபட் அனுப்பியிருக்கிறார், நமக்கு ப்ராஃபசி அனுப்பியிருக்கிறார், நமக்கு ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசியை கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும். அவன் முதலாவது தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். எலும்புகள் அங்கு இறைச்சல் உண்டாகி எலும்புகள் சேர்ந்தது, பின்பு நரம்புகளும் தசைகளும் வந்தது. இரண்டாவது பார், மூணாவது வந்து அது தோலினால் மூடப்பட்டது. நாலாவது வரும்பொழுதுக்கு இன்னும் நீ தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ மறுபடியும் தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ப்ராபசியில இதெல்லாம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? எலும்புகள் சேர்ந்தது, நரம்புகளும் தசைகளும் வந்தது, சினிஷ் அந்த பிளஷ் வந்தது, அதன் பின்னு ஸ்கின், ஸ்கின் கவர் த ஹோல் பாடி, அந்த பாடியை வந்து ஸ்கின் அங்க மூடினது. எல்லாம் ரைட்டு தான், ஆனா என்ன சொல்ல, மறுபடியும் அவன் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டியதா இருந்தது. ஏனென்றால் அந்த எலும்புகள் அந்த இது வந்து உயிர் அடைய வேண்டும். டெட் பாடிஸா இருக்கிறது, ஜீவன் இல்லை என்றால் டெட் பாடி. அவன் இப்பொழுது மறுபடியும் தீர்க்க தரிசனம் உரைத்தார். எசேக்கியேல் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்க இவர்கள் மேல் ஊது
என்கிறார். நீ ப்ரோபசி மறுபடியும் உரை. அதனால கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ முதலாவது அந்த புஸ்தகத்தை வாங்கி புசி. பலமுள்ள தூதன் கையில் அந்த புஸ்தகம் இருக்கிறது, வெளிப்படுத்தல் பத்தாம் அதிகாரத்தில். அந்த தூதனத்தில் போய் அந்த புஸ்தகத்தை நீ உன்னை வாங்கிக்கொள்ள, திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தையும் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனத்தில் போய் அந்த புஸ்தகத்தை அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கான நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆயிலும் உன் வாழ்க்கை தேனை போல மதுரமாயிருக்கும். நான் தூதனுடைய கையிலிருந்து அந்த சிறு புஸ்தகத்தை வாங்கி புசித்தேன், அது என் வாழ்க்கை தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காவலையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றார். வெளிப்படுத்தல் பத்தாயிரம் ஒன்பதுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் வாசிக்கிறோம். அதனால முதல்ல ப்ரோபசி உரைக்க சொல்லுகிறார். ஜெரமியா எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். இதெல்லாமே வந்துச்சு, ஆனா லைஃப் வரல. இன்னைக்கு செவன் சீல் வந்து அது லைஃப் ஆயிருக்கு. செவன் சீல் இட் இஸ் அ கமிங் ஆஃப் தி லார்ட், இட் கிவ்ஸ் லைஃப் டு தி பிரைட்.
ஆமென்.
ஹல்லேலூயா.
ஆமென்.
அது வந்து கர்த்தரது. ஏழாம் முத்திரையானது இட்ஸ் அ கமிங் ஆஃப் தி லார்ட், கர்த்தருடைய வருகையா இருக்கிறது. அது மனவாட்டிக்கு ஜீவனை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. எப்பொழுது எல்லாமே வந்தாலும் இதை வேர்ட் பிரீச் பண்ணாயிவிட்டது, வேர்ட் வந்து உன்னோட வந்து சேர்ந்து விட்டது. இப்பொழுது என்னன்னா லைஃப் இல்ல, ஜீவன் இல்லைன்னா என்ன பிரயோஜனம் இருக்குது? அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த நாலாவது காரியம் முக்கியமானது. அதுக்கு நீ மறுபடியும் நீ தீர்க்க தரிசனம் உரைக்க என்றால் புஸ்தகத்தை சரியா சாப்பிடாம இருந்தா, இட் த ஹோல் புக், இந்த புக்கையும் ஹோலா சாப்பிடணும், பெண்ணா செய்தி எல்லாத்தையும் ஹோலா பண்ணணும். இல்ல நாங்க சீல்ஸ் 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 நாங்க சீல்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம். எல்லா புஸ்தகத்தையும் படி 47-65 வரைக்கும் கொடுத்த எல்லா செய்தியிலையும் ரெவலேஷன் செவரி கிடைக்கிறது. அல்ல ஒன்லி சீல்ஸ் சீல்ஸ், எங்களுக்கு பைபிளும் வேண்டாம், அதையும் ஒதுக்கி வச்சுடுறோம், இதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு நாங்க சீல்ஸ் சீல்ஸ்ங்கிறாங்க. நீ இந்த புஸ்தகத்தை நீ வாசி, இந்த புசி இந்த புஸ்தகம் தான், இதனுடைய வெளிப்பாடு தான் அங்கே இருக்குது. அதனால நீ புசி, நீ புசிச்சாதான் தீர்க்கதரிசனம் உரைக்க முடியும். அதனால அந்த புசத்தை புசிக்கும் பொழுது தேனை போல மதுரமா இருந்தது, வயிற்றுக்கு கசப்பு. அந்த லைன் அப் ஆகணும்னா இந்த வார்த்தையோடு கூட நம்ம இணைக்கப்படணும். நம்ம லைஃப கொண்டு இணைச்சா அது கொஞ்சம் கடினமானது தான், அது கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். கசப்பு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். அதனால நீ அதை புசித்த பின்பு நீ மறுபடியும் தீர்க்கதரிசனம் உரை. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரைட் வந்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறோம், அன்னைக்கு பீச்சர் வந்து இந்த பைபிளையும் தீர்க்கதரிசி செய்தி படிச்சு அதை சரியா மேட்ச் பண்ணி காமிக்கும் பொழுது என்ன செய்யறாங்க, இது தேனா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதனால லைன் அப்ல ஒழுங்குல வாங்க, இந்த சபை ஒழுங்குல வாங்க, அது கஷ்டமா இருக்குது, எங்களால ஃபாலோ பண்ண முடியாது. எங்களுக்கு ஏற்ற சபை இருக்கு, அங்க போயிடலாம். ஆனா உங்க மெசேஜ நான் வந்து நெட்ல கேட்கிறேன், ஆனா என்ன செய்யல, அங்க சொல்ற ஒழுங்குல வர முடியாது, அது வயிற்றுக்கு கசப்பா இருக்கும், அதுதானே ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். அதனால நீ மறுபடியும் தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது லைஃப் அங்க வருது, ஜீவன் வருகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்லும் வார்த்தை ஆவியாக ஜீவனாக இருக்கிறது, அது வெறும் வேர்டு மட்டுமல்ல, இட் பிகம் ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட், இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஏழாம் முத்திரை கவிங்க, ஏழாம் முத்திரை திறக்கப்படலை என்கிறவங்க புஸ்தகத்தை சரியா புசிக்கல, அவங்க ஹோல் புக்க புசிக்கல, அவங்க அரைகுறையா சாப்பிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய தீர்க்கதரிசனம் வந்து நித்திய ஜீவனை கொண்டு வராது. அதனால புஸ்தகத்தை முழுசுமா ஒரு டீச்சர் படித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, பைபிளை முழுசுமா படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மேட்ச் பண்ணி காமிக்கும் பொழுது, அந்த பேட்டர்ன்ஸ் அங்க ஒப்பிட்டு காமிக்கும் பொழுது அது ஜீவனை ஏற்படுது. ஹல்லேலூயா.
ஆமென்.
இன்னைக்கு மனவாட்டி சத்தம் தீர்க்கதரிசி சத்தத்தை தொடர்ந்து ஆவியும் மனவாட்டி வாங்குகிறார், கேட்கிறவன் வாயும்பானாக, தாகமா இருக்கிறவன் வரக்கிறவன், விருப்பம் உள்ளவன் ஜீவத்தை நிறைய இலவசமாய் வாங்கி கொள்ளக்கிறவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த அது ஜீவனை கொண்டது, இன்னைக்கு நமக்கு மனவாட்டிக்கு ஜீவனை கொண்டிருக்கும் பொழுது ஒருவரும் எதிர்க்க முடியாத சேனையாக மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. தி டெஸ்டினி ஆஃப் இஸ்ரேல் வந்து என்னன்னா எக்ஸீடிங் கிரேட் ஆர்மி. இன்னைக்கு பாருங்க 13 அரப் கண்ட்ரிஸ் இருக்கிறது, அந்த அரப் கண்ட்ரிஸ் இஸ்ரேல ஜெயிக்க முடியாது, இஸ்ரேல ஜெயிப்பாங்கன்னு ப்ராபசி நமக்கு இல்லை. ரஷ்யாவே இஸ்ரேலுக்கு உண்டாக தோல்வி அடைகிறது. கோகன் மேக் அடுத்த 2 சாப்டர் வாசிக்கும் பொழுது ரஷ்யா அங்க என்ன சொன்னாமே இஸ்ரேலுக்கு உண்டாக தோல்வி அடைந்து ஓடுகிறது. அதுக்கு பெரிய வல்லரசு தான், இஸ்ரேல ஜெயிக்க முடியாது பைபிள்ல நமக்கு அவிதமா எழுதியிருக்கு. அதனால பாருங்க அவங்க ஒரு எக்ஸீடிங் கிரேட் ஆர்மியாக மாறுகிறாங்க, ரஷ்யாவே தோற்கடிக்கிறாங்க, ஒருவரும் எதிர்க்க முடியாத சேனையாக மாறுகிறார்கள். அவங்களுடைய டெஸ்டினி என்ன, அவங்களுடைய முடிவு என்ன, அந்த விஷனுடைய முடிவு என்னவென்றால் அவர்கள் எதிர்க்கக்கூடாத ஒரு சேனையாக மாற வேண்டும்.
ஹல்லேலூயா.
அதே போல நியூ டெஸ்டமென்ட்ல என்ன முடிவு, கர்த்தர் வந்து கடைசி காலத்தில் ஒரு குளோரிய சர்ச்சை பெறப்போகிறார். ஹல்லேலூயா.
ஆமென்.
நம்முடைய டெஸ்டினி என்னவென்றால் வி பிகம் எ குளோரிய சர்ச். ஹல்லேலூயா. அந்த குளோரிய சர்ச் மகிமையான ஒரு சபை. ஹல்லேலூயா. அந்த மகிமையான ஒரு சபையானது இன்வின்சிபிள் ஆர்மியாக மாறுகிறது. ஒருவரும் வெல்ல முடியாத, ஒருவரும் ஜெயிக்க முடியாத ஒரு சேனையாக மாறுகிறது. ஆமென். அதுதான் நம்முடைய விஷன், நம்மை பற்றிதான விஷன், பிரைடை பற்றிதான விஷன். அதுதான் அதுக்கு ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார் என்றால் முதல்ல அந்த எலும்புகள் ஒன்று சேர்கிறது, பின்பு ஆண்டவர் என்ன செய்தால் மாம்சத்தங்க சதையும் நரம்புகளும் வருகிறது, அதன் பின்பு அது தோலினாலே மூடப்படுகிறது, அதன் பின்பு மறுபடியும் தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது லைஃப் அதுக்குள்ள வரும்பொழுது இட் பிகம் எ குளோரிய சர்ச். ஹல்லேலூயா. ஒரு மகிமையான சபையாக மாறுகிறது. இட் பிகம் எ இன்வின்சிபிள் ஆர்மி, ஒருவரை எதிர்க்க முடியாத சேனையாக மாறுகிறது. பாத்தீங்களா, ஆண்டவர் அங்க ஒரு பேட்டர்னை செட் பண்ணி அதை மனவாட்டிக்கு அங்கே அங்கே ஒப்பிட்டு பார்க்கறதை நம்ம அறிய முடியும். ஒன்று வந்து 10-18 நம்ம வாசிக்கும் பொழுது இஸ்ரேல் ஆஃப்டர் த ஃபிளஸ், இஸ்ரேல் ஆஃப்டர் த ஸ்பிரிட், ரெஸ்டோரேஷன் ஆஃப் த இஸ்ரேல், ரெஸ்டோரேஷன் ஆஃப் பிரைட். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை திரும்ப கட்டுகிறார். ஆண்டவர் தம்முடைய சபையை திரும்ப கட்டுகிறார். ஆமென்.
ஆமென்.
அவருடைய முடிவு என்னவென்றால், ஒருவரும் வெல்ல முடியாத ஒரு சேனையாக முடிவு பெற வேண்டும் என்பது தேவனுடைய தரிசனத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்கு முன்னதாக அவங்க வந்து டெட்டா மாற வேண்டும், அவங்க ஸ்கேப்சர் ஆக வேண்டும். அதன் பின்பு ஆண்டவர் ஒன்று சேர்த்து இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்கிறார். அதனால தேத்தீரா சபையின் காலத்தில் வரும்பொழுது தேத்தீரா கொலம்பா தூதனா இருக்கிறார். 606-520 வரைக்கும் அது டெட் ஆகிவிட்டது, சபையானது மறித்து விட்டது. இருளின் காலத்திலே அது மறித்து விட்டது. அது ரோமன் கத்தோலிக்க பாபிலோனிய உபதேசங்கள் மேற்கொண்டு மாதா வாழ்க, மரிய வாழ்க, ஊதுபத்தி மெழுகத்திரியை கொளுத்தி உலகத்தில் எந்த ஒரு சபையும் கிடையாது. கத்தோலிக்க மார்க்கம்தான் கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் 900 வருஷங்கள் உலகம் முழுசும் அந்த கத்தோலிக்க சபை இருந்தது. சபையானது மறித்த நிலைக்கு போய்விட்டது, மிகவும் உழந்த நிலைக்கு. அது எப்படி மறுபடியும் அந்த பெந்தகோச நிலைமையை அடையும், ஆதி அப்போசல பெந்தகோச நிலையை அடையும் என்பதற்கு நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ஏதோ ஆண்டவர் மாற்றில் நித்தர கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன எலும்புகள் சேருகிறது. அதன் பின்பு என்ன சென்றால் ஆண்டர் பெஸ்லி சாங்டிபிகேஷன் உபதேசத்தை கொண்டு வரும் பொழுது அங்கே தசைகளும் எலும்புகளும் வருகிறது. பின்பு என்ன செய்யறது என்றால் அங்கே வந்து என்ன சென்றால் அதுக்குடைய ஆவியை ஊற்ற வேண்டும். அந்த ஆவியை உங்க ஊற்றும் பொழுது இந்த காற்று நோக்கி நீ திகசன உரை 3 ஸ்டேஜஸ் வந்து விட்டது. லுத்தர், பெஸ்லி, பெண்டேகாஸ்டல், இதோ 3 ஸ்டேஜ் தோழினால் அது மூடப்பட்டது. அதன் மீது என்ன சொன்னால் ஆண்டவர் ஒரு ப்ராஃபட் அங்க தெரிந்து கொண்டு நீ தீர்க்க தரிசனம் உரை. அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அதை தொடர்ந்து மனவாட்டியின் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது என்ன ஏற்படுது என்றால் லைஃப், அந்த அந்த பாடிக்குள்ள லைஃப் வருது, ஜீவன் வருகிறது. அந்த ஜீவன் வரும் பொழுது எக்ஸீடிங் கிரேட் ஆர்மியா இருக்கிறார். அந்த எக்ஸீடிங் கிரேட் ஆர்மி என்றால் அங்க சேனை என்றால் எதிரிகள் இருக்க வேண்டும். நம்ம நாட்டுக்கு பாகிஸ்தான் விரோதி 41 வீரர்கள் மறித்து போயிருக்கிறார்கள். விதமான சம்பவங்களை நம்ம பேப்பர்ல வாசிக்கிறோம். பாகிஸ்தான் நமக்கு விரோதமாக செயல்படுகிறது. அதாவது எப்படி ஆனாலும் நமக்கு ஒரு சிறிய சேனை அவசியம். எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் ஒரு தீவிரவாதி வந்து மோதுற அளவுக்கு எங்க வந்து எப்படி மோதலான்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. அதனால பாருங்க, அது ஒரு ட்ராஜடியாக இருக்கிறது. இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம கேட்கும் பொழுது நம்ம நாட்டினுடைய எதிரி வந்து அந்த பாகிஸ்தான் அங்க இருக்கிற தீவிரவாதிகள் நம்ம நாட்டின் மேல இப்படி நம்முடைய போர்ச்சியர்களை கொல்லுகிறார்கள் என்று நம்ம கேள்விப்படும் பொழுது வேதனையாக இருக்கிறது. அதே போல நம்ம வந்து எக்ஸீடிங் கிரேட் ஆர்மியாக நமக்கு ஒரு எனிமி இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு எனிமி ராணுவங்கள் இருக்கிறது. வானமனதில் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. தீங்கு நாளிலே நீங்கள் அவர்களை எதிர்க்க வேண்டும். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்க வேண்டும் என்றால் நீங்கள் சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். நம்ம வந்து எக்ஸீடிங் கிரேட் ஆர்மியா இருக்க சாத்தா நம்மகிட்ட வந்து செல்லுபடியாக. அவனுடைய முயற்சிகள் அவனுடைய பிரயாசங்கள் நம்ம இடத்துல அது பலிக்காது. இதை நம்ம வந்து எக்ஸீடிங் கிரேட் ஆர்மி. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். கர்த்தர் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொண்டு கடைசியா இப்பொழுது 7 சீல் இஸ் எ கமிங் ஆஃப் த லார்ட்.
ஆமென்.
அந்த 7 சீல் வந்து நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. ஆமென்.
ஆமென்.
ப்ராபெடிக் ஸ்பிரிட் இங்க இருக்கிறது. இதன் ஜெனரல் கிரேட் ஆர்மியாக நம்ம இருக்கிறோம். ஆமென்.
ஆமென்.
இன்னைக்கு பிரைட் வந்து கிரேட் ஆர்மியாக, எக்ஸீடிங் கிரேட் ஆர்மியாக இருக்கிறோம். தீர்க்க தரிசி அதை என்ன குறித்து சொல்லுகிறார், எபேசியன் சர்ச்சேஜில் அதை குறித்து அருமையாக சொல்லி இருக்கிறார். அந்த கோட்ஸ் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். மிக இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் அது. தி ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், சர்ச்சேஜ் புக் சாப்டர் 1 விதமாய் சொல்லுகிறார். தி ட்ரூ சர்ச் இஸ் எ கண்டினியூஷன் ஆஃப் த புக் ஆஃப் ஆக்ட்ஸ். ரெவலேஷன் ஷோஸ் ஹவு தட் தி ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பீச் வுட் கம் இன் டு தி சர்ச் அண்ட் டிஃபைல் இட். ஆன்டிகிறிஸ்துவின் ஆவி வந்து சபையை கெடுத்து விட்டது. Making it lukewarm, formal and powerless. அது எதுவாக மாறிவிட்டது. அது சடங்காச்சாரியமாக பாரம்பரியமாக மாறிவிட்டது. வல்லமை இழந்து விட்டது. பவர் இல்லையே, ஹோலி கோஸ்ட் இல்லையே, அனாய்த்திங் இல்லையே, தீகதேசி தீகதேசி மனவாட்டி மனவாட்டின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் மனவாட்டியா மாறிட முடியுமா? உங்களுக்கு தான் பசுத்தாதி இல்லையே. நீங்க மெக்கானிசம் தான் இருக்கு, உங்களுக்கு டைனமிக்ஸ் இல்லையே. நீங்க அதை வச்சே கதையை ஓட்டிடலான்னு பாக்குறீங்க. நமக்கு ஆவி வேணும். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவினாலாக வேணும். ஒரு சபையில ஜபம் வேணும், ஒரு சபையில ஃபாஸ்டிங் பிரேயர் வேணும், வாட்ச் நைட் பிரேயர் வேணும். நீங்க ஜபமே வேண்டாங்கிறீங்க, எப்படி உங்களுக்கு ஆவி வரும்? நான் ஒரே பைபிள படிச்சுட்டு மட்டும் உங்களுக்கு வந்து பிரசங்கம் பண்ண முடியாது. நான் ஜபத்துல காத்திருக்கணும், அப்பதான் அனாயிட்டிங் இருக்கும். நான் அனாயிட்டிங்க பெற வேண்டும். இது வந்து மெக்கானிஷியம், வார்த்தை வந்து மெக்கானிஷியம். எனக்கு டைனமிக்ஸ் வரணும்னா ஜபத்துல இருக்கணும். ஒரு சபையில வார்த்தையும் இருக்கணும், ஜபமும் அதுக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படி இல்லாத சபையில வந்து ஆதி இல்லாத சபை, அது ஒரு பாரம்பரிய சபை. சொல்லவே சொல்லுமா கிளிப்புல அந்த மாதிரி திகிதை செய்து கொடுத்து அந்த செய்தி அப்படியே பிரசங்கம் பண்றது. இவங்கெல்லாம் டேரக்டா இருக்கிறாங்க, ஈகிளா இல்ல. ஈகிள் வந்து என்ன செய்யறது என்றால் அது வந்து புதிய மாம்சத்தை புசிக்குது. அது சொன்னதான் சொல்லிட்டு இருக்காது, அது வந்து காத்திருக்குது, சாப்பிடாம காத்திருக்குது. அதன் அந்த கிழட்டு ஈகிள் வந்து எங்க மாறியது? அதான் கழுகு சமாய் உன் வயது திரும்ப வாழது. நம்ம சோர்வடைகிறோம், ஜெபத்துல காத்திருந்து நம்ம வந்து புதுப்பித்துக் கொள்கிறோம். அதனால வேத வைஷ்ணவ ஃப்ரெஷ் மீட்டு நமக்கு அவசியம். நமக்கு கத்தருக்கு காத்திருந்து ஆவிய பெறணும், அப்போதுதான் நமக்கு பவர் வரும். ஒரு சபைக்கு அவிதமாக வேணும். இந்த கல்வாரி சபைக்கு அவிதமாக தேவை. ஹல்லேலூயா. மெசேஜ் மெசேஜ் புத்தகத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எங்க போனாலும் அதை படிக்கவும் ரொம்ப பக்தியா இருக்கிறாருன்னு நம்ம அவங்களை பார்த்து நினைச்சுடுவோமா? உனக்கு வந்து எல்லாம் இருக்குது, ஆனா என்ன இல்ல, இன்டலெக்சுவல் இருக்கிறது, இன்டெலிஜென்ஸ் இருக்குது, உனக்கு ஸ்பிரிட் இல்ல, உயிரில்லாத சரீரமா இருக்கிறாய். அந்த சபை உயிரில்லாத சபையா இருக்கிறது. அதுக்கு ஹோலி ஸ்பிரிட் இல்ல, ஃபாஸ்டிங் பிரேயர் இல்ல, தேவ சமூகத்தில் காத்திருப்பதில்லை. கழுகு சாப்பிடாம காத்திருக்குது, மலை உச்சில போய் காத்திருக்கிறது. அதனால அதுக்கு இருக்க முடி எல்லாமே உதிர்ந்து போகுது, மொட்டை தலையா மாறுது, திந்து ஃப்ரெஷ்ஷா அந்த இது வருது. ரெக்கைகள் வரும்பொழுது எந்த இடம் மாறிது? உலகத்தில் எந்த பறவையும் அப்படி அல்ல. இந்த ஈகிள் மட்டும்தான் அப்படி தன்னுடைய இளமையை புதுப்பித்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நீங்க உங்களுடைய இளமையை புதுப்பித்துக் கொள்ள முடியும். இங்க பாத்தீங்கன்னா என்ன சார் என்றால், அந்த ரெவலேஷன் ஆஃப் ட்ரூ சர்ச் அண்ட் வாட் சி இஸ் வாட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், சி கேன் டூ த கிரேட் ஒர்க். அவள் அவள் வந்து பெரிய காலத்தை செய்வாள். சி வில் பி அன் இன்வின்சிபிள் ஆர்மி, ஒருவரும் வெல்ல முடியாத சேனையாக மாறுவாள். பாருங்க எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் அதே வேர்டு இன்னைக்கு சபைக்கு வருது. இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தை இன்னைக்கு சபைக்கு நடக்குது. இன்னைக்கு கடைசியிலே ஒருவரும் வெல்ல முடியாத ஒரு சபையை கத்த குணர்ந்திருக்கிறார். உலகமெங்கிலும் அந்த சபையானது வார்த்தையில வந்து சேர்ந்திருக்கிறது. சாட்டன் வில் பி பவர்லெஸ் பிஃபோர் ஹர். நமக்கு ஒரு எனிமி இருக்கிறான் சாட்டன், அவன் நமக்கு முன்பாக வந்து பவர்லெஸ் மாறுகிறான், வல்லமை இழந்து போகிறார். He will be definitely thwarted today as when Christ visits every effort in gain power over him in the desert. அனாந்தரத்திலே இயேசு வந்து சாத்தானை ஜெயித்தது போல நாமும் அவனை ஜெயிக்க முடியும். Satan has revelation. சாத்தான் வெளிப்பாடை வெறுக்கிறான். வெளிப்பாடான செய்தியை கேட்பதில் சாத்தானுக்கு வெறுக்கிறான். அதை நம்ம உண்மையை சொன்னால் அதை வெறுப்பார்கள், சத்தியத்தை சொன்னால் அதை வெறுப்பார்கள். Satan hates revelation. மெசேஜ் பீப்புளும் சிலர் வெறுப்பார்கள். அங்க பிரபன்னன் சொல்கிறார், Satan hates வெறுக்கிறார்கள் என்றால் Satan. But we love it. நாம் அதை நேசிக்கிறோம். Hallelujah. With a true revelation in our life. நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான வெளிப்பாடு இருக்கும் என்றால் The gates of hell cannot prevail against us. பாதாளத்தின் வாசல் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நம்ம இன்வின்சிபிள் ஆர்மியா இருக்கிறோம். Hallelujah. But we will prevail over them. நாம் அதை மேற்கொள்ளும். பாருங்க கடைசியா ஒரு குளோரியஸ் சர்ச் வருது. அவள யார் யார் மெம்பரா இருப்பாங்க அதை இயேசு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்கும் என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். அவங்களுடைய ஹேர் முதற்கொண்டு அவர் கணக்கு வச்சிருக்கிறார். அவங்களுடைய பேர் எல்லாமே அவருக்கு தெரியும். எத்தனை விசுவாசம். யார் யார் அந்த குளோரியஸ் சர்ச்சில் இருக்கிறாங்க, யார் யார் அவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, அவங்களுடைய பேர் முதலா இயேசு எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய அல்டிமேட் எண்ட் என்ன, நம்முடைய முடிவு என்ன? குளோரியஸ் சர்ச். எபேசியர் 5:25-27 வரைக்கும் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவும் தம்முடைய சபையில் அன்பு கூர்ந்து அவை தம்மை திருவசனமாக தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் கரைதரை முதலானவை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பழையற்றதும் மகிமையுள்ள சபையாக தமக்கும்பாக நிறுத்திக் கொண்டு அதற்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அதை குளோரிய சர்ச் அவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. வித்வுட் ஸ்பாட், வித்வுட் ரிங்கிள், எ ஹோலி அண்ட் குளோரிய சர்ச். ஹல்லேலூயா. பரிசுத்தமும் மகிமையுள்ள சபையை அவர் பெற்றுக்கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. இதுதான் சர்ச்சினுடைய எண்ட். அதுதான் இந்த டெஸ்டினி. அதுதான் உலர்ந்த எலும்பு மறித்த நிலையிலிருந்து தேத்தீரா சபையான மறித்த நிலையில போனது. அதிலிருந்து ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கிரியை செய்து கடைசியா எண்டில் வந்து குளோரிய சர்ச்சை பெற்றுக்கொண்டு அவள் ஒருவரும் வெல்ல முடியாத ஒரு சேனையாக மாறி ராச்சல்ல பங்கு பெறுகிறார். எவ்வளவு அழகா இருக்கிறது. அதற்கு முன்னதாக ஒரு ப்ரோபெட்டிக் மினிஸ்ட்ரி வருகிறது. ஆண்டவர் ஸ்பிரிட் ஆஃப் ப்ரோபசி அனுப்புகிறார். நீங்க வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உடையவளா இருந்தால் உங்களுக்கு தீர்க்கதரிசனத்தின் ஆவி இருக்கிறது. வெளிப்படுத்தல் 19:10 இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியானது தீர்க்கதரிசனம் ஆவியா இருக்கிறது. அதே அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து வாசித்துக் கொண்டு போனால் பின்பு பல்லவன் திறந்திருக்க கண்டேன், ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இந்த உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய கண்கள், அவருடைய திரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது. அவருக்கே அன்றி வேறவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வசனத்தை அவர் தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அது மின்பு பனாவாசத்தை வாசிக்கும் பொழுது பல்லவத்தின் சேனைகள் சுத்தமும் மென்மையான மெல்லிய வசனம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையில் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். பிரஜாதிகளை வெட்டும்படி அவருடைய வாழ்ந்து கூர்மையான பட்டம் பட்டம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை ஆளுகை செய்வார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கோபாயத்தினான அந்த ஆலையை அவர் மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா என்ன நாம அவருடைய வஸ்திரத்தின் மேல தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பாருங்க, இதான் ஒரு கிரேட் ஆர்மி. வெள்ளை குதிரை ஏறி நம்ம அவருக்கு பின் சொல்கிறோம். அந்த தரிசனம் அங்க பாருது. பாருங்க, வெளிப்படுத்தி 19:14 இருந்து இங்க வாசிக்கும் பொழுது அவிதமா இருக்குது. நமக்கு ஒரு எதிராக ஒரு சேனை இருக்கிறது. இந்த மிருகமும் புவியின் ராஜாக்கள் அவருடைய சேனைகளும் குதிரை மேல் எறிந்தோம் அவருடைய சேனையோடு யுத்தம் பண்ண கூடி வர கண்டேன். மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்துக்கு முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தைத்தவர்னா அவருடைய சொருக்கத்தை வணங்குவதுமாக மனுஷர்கள் அந்திகிறிஸ்துவும் கூட பிடிக்கப்பட்டு அவர்கள் வந்து இருவரும் உயிரோடு கூட கந்தகம் எறிகிற அக்னிக் கடலே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரன் மேல் எறியுடைய வாயிலிருந்து புறப்படும் பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். பறவைகள் யாவும் அவருடைய மாம்சத்தால் திருப்தி அடைந்தன. தொடர்ந்து அவங்க வந்து அங்கே யுத்தம் நடக்கிறது. இதை கிறிஸ்துவும் அவருடைய சேனையும் இந்த ஆன்டி கிரைஸ்ட் மிருகத்தை ஜெயிக்கிறார்கள். கரெக்டா அந்த விஷன், மகா பெரிய சேனையாக. நேச்சுரல் இஸ் பெட்டர் தேன் ஸ்பிரிச்சுவல் இஸ் பெட்டர் தேன் நேச்சுரல். அது நேச்சுரல் இஸ்ரேல், இது ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல். ஹல்லேலூயா. கடைசியா பைனல் பேட்டில் நடக்கிறது. வெளிப்படுதல் 19:8 வாசகிற பேட்டில் வந்து நம்ம ஜெயிக்கிறோம். பிசாசனுடைய சேனைகள் எல்லாருமே தோல்வி அடைகிறது. கிரேட் எக்ஸீடிங் ஆர்மி, ஒரு மகா பெரிய சேனையாக, ஒரு கிரேட் அண்ட் குளோரிய சர்ச்சியானர் பெறப்போகிறார். ஹல்லேலூயா. அதனால அங்க 1,40,000, இங்க ஒரு குளோரிய சர்ச். ஆமென். அவங்க எல்லாருடைய பேரையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒருத்தர் கூட மிஸ் ஆக முடியாது. நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பீர்கள் என்றால் உண்மையான ட்ரூ பிலீவரா மாறினா நீங்க மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. நான் வந்து அனாயின்டட் மேனா இருப்பேன் என்றால் அவரே நான் உண்மையாகவே ஆண்டவர் என்னை முன்குறித்திருப்பார் என்றால் நான் எப்படி மிஸ் ஆக முடியும்? மிஸ் ஆக முடியாது. நல்லா ஆண்டவர் வந்து ரெஸ்டோர் பண்ணுவார். இஸ்ரோ ஜனங்களுக்கு அந்த அவருக்கு அந்த கண்ட்ரி அந்த நாட்டை அவர் ரெஸ்டோர் பண்ணினார். அந்த எருசலேம் மறுபடியும் கட்டப்பட்டது, தேவாலயம் மறுபடியும் கட்டப்பட்டது. இது அவருடைய வர்ஷிப்பை ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணினார். பின்பு மேசியா அவங்கக்கிட்ட வந்தார். எல்லாத்தையுமே ரெஸ்டோர் பண்ணினார். அதே போல நமக்கும் எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்ம பாடி சேஞ்ச், நமக்கு பாடியை ரெஸ்டோர் பண்ணுவார். நம்ம இழந்து போன எல்லாத்தையுமே இயேசு நமக்கு திருப்பி தருவார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை அவருடைய விஷன் வந்து அது வந்து கிரேச்சராக இருக்கிறது. அடுத்தபடியாக கடைசியா நான் சொல்லுற காரியம் என்னவென்றால் அங்கே ஒரு ஷேக்கிங் ஏற்பட்டது. அந்த ஷேக்கிங்க குறித்து சொல்லி முடிச்சிட போறேன். ஷேக்கிங் 3:37 ஏழாவது வாசிக்கலாம்.
எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது.
இந்த ஒரு இறைச்சல் உண்டானது. அங்க ஒரு கிரேட் நாய்ஸ் அங்க ஏற்பட்டது. தரிசனத்துடைய தலைப்பு அதுதான், கிரேட் நாய்ஸ் அங்க ஏற்பட்டது. தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது கிரேட் நாய்ஸ் அங்க ஏற்பட்டது. கிரேட் நாய்ஸ் அங்க ஏற்பட்டு எலும்புகள் வந்து ஒன்றோடு ஒன்று சேர்கிறது. அந்த ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால அந்த இறைச்சல் அங்க ஏற்பட்டது. நீ பாருங்க, ஆண்டவர் நம்மள எங்கெல்லாம செதறி கடந்த நம்மள இன்னைக்கு உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறாரு.
ஹல்லேலூயா.
எலும்பு வந்து சேர்ந்துட்டு ஹல்லேலூயா
ஆமென்.
இன்னைக்கு வார்த்தை சுட்டில நம்ம இன்னைக்கு ஐக்கியப்படுறோமே. அதனால இறைச்சல் ஏற்பட்டது, ஒரு ஷேக்கிங் ஏற்பட்டது. அது எதனால், அதனால என்ன ஏற்பட்டது என்றால், அது எதற்காக அந்த ஷேக்கிங் அந்த இறைச்சல் என்றால், கேதர் டுகெதர், ஒன்று சேர்ப்பதற்காக. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஒன்று சேர்க்கப்பட்டாங்க, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் ரொம்ப பயங்கரமா இருந்தது. திடீரென்று நின்று போச்சு. நவம்பர் 16, 16 மாசம் 16 தேதி 11 மணிக்கு நிறுத்தி. யார் நிறுத்தினா? இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஆன்சர் இல்லை. இயேசு கிறிஸ்து அதை நிறுத்தினார். ஏனென்றால் அந்த ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வரணும். இந்த விஷன் எசைக்கியல் 37 நிறைவேறணும். அது அப்படியே தொடர்ந்து போனா எல்லாரும் செத்து போயிடும், உலகமே அழிஞ்சு போயிருக்கும். திடீரென்று சாப்பானது. அந்த 4 காத்துகளையும் பிடித்திருக்கிற அந்த 4 தூளை நோக்கி சூரியன் உதிக்கும் பின்பு வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் சமுத்திரத்தையும் பூமியையும் சேதப்படுத்த அதிகாரமடைய அந்த 4 தூரை நோக்கி, நீங்கள் நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரனுடைய நெற்றியில் முத்திரை போட்டு தீர்மடவும், நீங்கள் சமுத்திரத்தையும் பூமியையும் மரங்களையும் சேதப்படுத்தாமல் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டான். சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வந்த தூதன் யாரு? பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணாரு. பஸ் வேர்ல்டு வார் திடீரென்று ஸ்டாப் ஆகிவிட்டது. செகண்ட் வேர்ல்டு வார் ஆட்டம் பாம்பு ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாக்கில அமெரிக்கா போட்ட உடனே அது ஸ்டாப் ஆயிட்டு. அந்த ஆட்டம் பாம்பை டிராப் பண்ணலாம், அது ஸ்டாப் ஆகாது. அப்பவுமே உலகம் அழிஞ்சிருக்கும். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். மே மாசம் 16 தேதி 1948 இஸ்ரவேல் நாடு உருவானது. அவங்க தங்கள் சொந்த தேசத்தில் போறதுக்கு தான் இந்த ஒரு ஷேக்கிங் வந்தது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு, உலகத்தையே ஷேக் பண்ணாரான். எதற்காக அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் உலகத்தை அசைத்து இஸ்ரவேல் ஜனங்களை தங்கள் சொந்த தேசத்தில் கூட்டி சேர்க்க வேண்டும். அந்த எலும்புகள் ஒன்று சேர வேண்டும். நடந்து விட்டது. அந்த விஷன் அந்த பகுதி நிறைவேறிவிட்டது. இத கடைசியான ஜன்ன அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது ஆதி வர வேண்டும். எப்படி சபைக்கு வருதுன்னு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார், 3 நாளில் உயிர்த்தெழுந்தார், அநேகருக்கு அவர் தரிசனமானார். அதன் பின்பு என்ன ஏற்பட்டது? இந்த சீசர்கள் மீன் பிடிக்க போயிட்டாங்க. எம்மாவூருக்கு போன சீசர்கள் துக்கமுகத்தோடு போறாங்க. அங்க போய் நம்ம கார்பெண்டர் வேலையை ஆரம்பிக்கலாமா, என்ன தொழில் செய்து பிழைக்கலாம் அப்படின்னு போயிட்டாங்க. நம்பிக்கையை இழந்து போனாங்க. இப்படி நம்பிக்கையை இழந்து போன நேரத்தில் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லுகிறார், நம்ம மறுபடியும் தோன்றி நீங்க எருசலேமில் காத்துருங்க, நீங்க பரிசுத்தாவியை பெறும் பொழுது உலகமெங்கிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மைத்து வீட்டில் போன பிறகு இவங்க எல்லாம் ஸ்கேட்டர் ஆயிட்டாங்க. 12 சீசன் பிரிந்துட்டாங்க. அவங்க பிரிஞ்சு அவங்க சொந்த தொழிலை பார்க்கலாம். நம்ம இனிமேல் அவரை பின்பற்றினோம், பிரயோஜனம் இல்லை. நம்ம வேலையை நம்ம பார்த்தாதான் குடும்பத்தை நடத்த முடியும். இப்படிங்க நிலையில நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில மாறும் பொழுது ஜீசஸ் என்ன சொன்னார்? நீங்க எருசலேமில் காத்துருங்க. ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்தாவியை பெற வேண்டும். நீங்க ஆவியை பெறாத பட்சத்தில் நீங்க ஒரு மைச்சி ஆர்மியாக மாற முடியாது. ஹல்லேலூயா. அதனால பிதாவான ஒரு வாக்கு தத்தம் பண்ணப்படுவதை நான் உங்களுக்கு அழைப்புகிறேன். நீங்கள் பந்தகத்தின் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதீங்க. பரிசுத்தாவி மூலத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிறந்த எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று அவர் சொல்லிட்டு அவர் மேலே போயிட்டார். இவங்க காத்திருக்கிறாங்க. எலும்புகள் ஒன்று சேர்ந்து விட்டது. இவங்க காத்திருக்கும் பொழுது அங்கே பசுத்தாபி அவர்களுக்குள்ள வந்தது. முதலாவது அங்கே ஸ்கேச்சர் ஆக வேண்டும், நம்பிக்கையற்ற சூழலில் போக வேண்டும், பின்பு அவர்கள் ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேர்ந்தால் மட்டும் போதாது. நாங்க மெசேஜை பிலீவ் பண்றோம், எங்க சர்ச்சுக்கு நிறைய பேர் வர்றாங்க. ரைட்டு தான், ரொம்ப சந்தோஷம் தான். நிறைய பேர் வாங்க, உங்க சர்ச்சு பெரிய சர்ச்சா, ரொம்ப சந்தோஷம்தான், ஆனா உங்களுக்கு ஆதி இல்லையே, நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, குட் ஃபார் நத்திங், உங்களால உங்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. உங்களுக்கு ஆதி இருந்தா தானே ஆண்டவர் பயன்படுத்த முடியும். நீங்க அந்த ஆதிக்காக காத்திருக்கணுமே. அதனால அவங்க காத்திருந்தார்கள். 50வது நாள் பெந்தகோஸ்து அந்த நாள் வந்த பொழுது அங்க லவுட் நாய்ஸ் அங்க ஏற்படுது, கிரேட் ஷேக்கிங், லவுட் நாய்ஸ் அங்க ஏற்பட்டது. அப்போஸ்தலர் 2:2 வாசிக்கலாம்.
அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீட்டு முழுவதும் நிரப்பிற்று.
பாருங்க, அங்க ஒரு கிரேட் நாய்ஸ் அங்க ஏற்படுது, கிரேட் ஷேக்கிங், கிரேட் நாய்ஸ். அவங்க பரிசுத்தாகி பிறகு முன்னதாக அங்க நாய்ஸ் ஏற்பட்டது. அங்க என்ன சென்றால் ஷேக்கிங் ஏற்பட்டது, ஒரு பெரிய அசைவு உண்டானது, அங்கே ஒரு நாய்ஸ் ஏற்பட்டது. அப்பொழுது ஹோலி ஸ்பிரிட் அவங்க மேல வந்தது. 3வது வாசிக்கலாம்.
அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போன்ற பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும்
பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டார்கள். பாருங்க, அங்க ஒரு ஷேக்கிங், அங்க ஒரு நாய்ஸ் வந்தது. பின்பு தேவர் ஃபில்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. அந்த 120 பேரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். உலகெங்கிலும் 1வது நூற்றாண்டிலே சத்தியத்தை கொண்டு வந்தார். இந்தியாவுக்கும் 1வது நூற்றாண்டிலே சத்தியம் வந்தது. எப்படி வந்தது? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல. எனக்கு நல்ல தெரியும், ரொம்ப இங்கிலீஷ்லாம் தெரியும், நான் பிறந்த பிரணாம் செய்து எல்லாம் இங்கிலீஷ்ல படிக்க ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா உங்களுக்கு ஆதி இல்லையே, பசுத்தாதி இல்லையே. பாட்டில் கொண்டு பிறந்த பிரணாமை கொண்டு ஏன் போடுறீங்க? அது உங்களுக்கு யாருன்னா உங்க சுய புத்தியில் அப்படி செய்றீங்க. உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, உங்களுக்கு பசுத்தாதி இல்லை. நீங்க பசுத்தாதி இருந்தா நீங்க பாட்டில் பிறந்த பிரணாமை கொண்டு வர மாட்டீங்க. நாங்க அப்படி கொண்டு வரல. எங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் அந்த பிரணாம பாட்டில் கொண்டு வர முடியாது சொல்லல. நீங்க உங்க சுய புத்தியும் படி போறீங்க. கழுத்துல காதல் எல்லாத்தையும் மாட்டி, கழுத்துல மாட்டிக்கிட்டு, காதல மட்டும் மாட்டாம கழுத்துல மாட்டிக்கிடலாம், கையில மாட்டிக்கிடலாம். நீங்க உங்களுக்குள்ள உலகம் இருக்குது, கொஞ்சம் புளிச்சமா எல்லாத்தையும் புளிப்பாக்கிருங்க. உங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் இல்ல, உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ஆனா வந்து அனாய்ச்சிங் இல்ல. பைபிள் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, நம்முடைய அறிவினாலே திறமையினாலே அல்ல, அவருடைய ஆவினாலே இல்லாது. சாதாரண மக்கள், அவருடைய சீசர்கள் அநேகர் மீன் பிடிக்கிறவங்க. இந்த மாதிரி ஜனங்களை கொண்டு வந்து அவங்க தம்முடைய ஆவியை அனுப்பி உலகமெங்கிலும் சத்தியத்தை கொண்டு சொன்னாரு. இந்த மாதிரி பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம் கிடையாது, இந்த மாதிரி போக்குவரத்து கிடையாது, அவங்களுக்கு அதிக எஜுகேஷனும் இல்ல. உலகமெங்கிலும் கொண்டு போனான்னு அவருடைய ஆவினாலே ஆகும். ஒருத்தரை எடுத்து நிக்க முடியலையே, அவ்வளவு ஒரு சேனையாக ஆண்டவர் அவளை மாற்றினார். முதல்ல நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, ஆண்டவர் போயிட்டாரு. இந்து அவங்க ஒன்னு சேர்ந்தாங்க, மேலரையில் ஒண்ணு சேர்ந்தாங்க, காத்திருந்தார்கள். அங்க ஸ்பிரிட் வந்தது, ஆவி அங்க காத்து வீசினது, 4 திசையில் காத்து வீசி அவள் மேல ஊதினது. இதோ அவள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். உலகம் எங்கிலும் அவள் வல்லமையாக சத்தியத்தை கொண்டு சென்றார்கள். அது எப்படி முடிஞ்சது? அவருடைய ஆவியினாலே அது நடந்தது. அதனால ஸ்பிரிட் பேப்டிசம் ரொம்ப அவசியம். அந்த நேரத்தில் என்னன்னா லாட் ஆஃப் நாய்ஸ் அண்ட் என்ன ஷேக்கிங். அவளுக்கு வந்து ஜபிக்கும் பொழுது அவள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அப்போ 4:31
அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவனோ
அவர் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த இடமே அசைந்தது. அப்பொழுது அவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு திறந்து வாசிக்கலாம்.
தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள்.
தேவ வசனத்தை தைரியமாய், அவங்க ஒரு சேனையாக இருந்தால் தைரியமாய் சொன்னார். அங்கே ஒரு அசைவு, ஷேக்கிங் டைம், அங்கே ஒரு பெரிய ஷேக்கிங் ஏற்பட்டது, ஒரு அசைவு ஏற்பட்டது. அவர் பசுத்தாயினால் நிரப்பப்பட்டார்கள். தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அதனால கிரேட் லாட் ஆஃப் நாய்ஸ், லாட் ஆஃப் ஷேக்கிங். இன்னைக்கு ஷவுட் வரும்பொழுது அது ஒரு சத்தம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூணுடைய சத்தத்தோடும் தேவயக்காரத்தோடு இறங்கி வருவார். ஒரு ஷவுட் அங்க ஏற்படுகிறது, நாய்ஸ் அங்க ஏற்படுகிறது, ஷவுட் அங்க ஏற்படுகிறது. இந்த ரேப்சர் இங்க செய்தில 65:12 141வது பேராகிராஃப்ல என்ன சார் என்றால், இட் இஸ் எ மெசேஜ் டு கெட் த பீப்புள் டுகெதர். எ மெசேஜ் கம்ஸ் ஃபோர்த், ஒரு செய்தி புறப்படுகிறது. தேர் இஸ் எ சவுட், அங்கே ஒரு ஆரவாரம், ஒரு மெசேஜ் அங்க புறப்படுது, ஜனங்களை அது ஒன்று சேர்க்கிறது. The message calls the bride together. The shout and the haravara manadu janangalai ondu serkirathu. Adhala message ulagam engilum pogirathu. And the message urukutamana janangalai ange kooti serkirathu. Lot of noise na nadarthu. Noise na ore erichala irukudhu. La plail ore satham potuchina namakku vandu romba erichala irukum. Ore noise a irukudhu. அதே போல இன்னைக்கு பெரிய நாய்ஸ், லாட் ஆஃப் கான்ட்ரோவர்சி. அவங்க அதை சொல்றாங்க, இவங்க இதை சொல்றாங்க. இந்த தமிழ்நாட்டில் இந்த செய்தியில் எவ்வளவு குழப்பம், எவ்வளவு கான்ட்ரோவர்சி இருக்குன்னு பாருங்க. ஒருத்தர் கூட நம்ம சேர முடியல, ஏன்னா அவங்க வந்து சொல்ற வியாக்கியானம் வேற இருக்கு. ராபோஜனம் வேண்டாங்கிறாங்க, கிறிஸ்து பண்ணாங்கிறாங்க, ஏழாம் முத்திரை திறக்கப்படலாங்க, பார்க்க நீங்க தாலி போடணும், மோதிரம் போடணுங்கிறாங்க. என்ன கான்ட்ரோவர்சி? அதனால பெண்ணு மாப்பிள்ள கொடுக்க முடியல, ஏன்னா அவங்க மோதிரம் தாலி போடுறாங்களே. இவ்வளவு குழப்பம், இவ்வளவு உலகம், இவ்வளவு குழப்பம் இருக்குது. தீர்க்கதரிசி அப்படி சொன்னார், தீர்க்கதரிசி இப்படி சொன்னார். இயேசு கிறிஸ்துங்க வாயில வார்த்தையே வராது, மீட்புங்க வார்த்தையே வாயில வராது. அவங்களுக்கு எல்லாமே அந்த ரெண்டு வார்த்தைகளே சொல்லிக்கிட்டு கதையை ஓட்டுவாங்க. என்ன கான்ட்ரோவர்சி, என்ன இது குழப்பம், என்ன முரண்பாடு? இது நமக்கு பைபிளை கிளியர் பண்ணல கொடுக்குது இந்த மெசேஜ். பைபிள தேறினவர்களா மாறுறோம், நமக்கு சத்தியத்தில் நம்ம தேறினவர்களா மாறுறோம். நமக்கு எவ்வளவு பெரிய அனாய்ச்சியும் கொண்டு வருது, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வருது. ஹல்லேலூயா! நம்மளை எவ்வளவு ஆவிக்குரிய பிரமா இது மாற்றுது. நம்முடைய லைஃப் இந்த மெசேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுது, நம்மளை பரிசுத்தவான்களாக மாற்றுகிறது. இது மகாபெரிய சேனையாக மாற்றணும், குளோரியஸ் சர்ச் எல்லாம் மாற வேண்டும். அதுக்கு பதிலாக என்ன செய்யுது? லாட் ஆஃப் கான்ட்ரோவர்சி, லாட் ஆஃப் நாய்ஸ். பேசினாலே சத்தம் அதிகமாகிடும். நீங்க இந்த மெசேஜில் பிலிபட்ச சிலரை பார்த்து பேசுனீங்கன்னா வாக்குவாதம் தான் வரும். என்ன ஒரே சத்தமா இருக்கு, பக்கத்தில் இருக்க என்ன ஒரே சத்தமா இருக்கு. ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, வாக்குவாதம் பண்றாங்க. அவங்ககிட்ட நம்ம கான்டாக்ட் பண்ணாலே இருக்கும், உழிஞ்சேன் உழிஞ்சேன்னு. ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்கு கிடையாது, அங்க போன இங்க போன. நீ ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாரா? முதல்ல நீ குணப்பட்டபின்னு உன் சகோதர சேப்படுத்து. நீ சத்தியத்தை நல்லா தெரிஞ்சு உன் குடும்பத்தை நல்ல மாதிரி வழி நடத்தி அதன் பிறகு நீ சத்தியத்தை சொல்லு. யாரை கேட்டாலும் நான் அங்க உழிஞ்சேன் இங்க உழிஞ்சேன் சத்தியத்தை சொன்ன. என்ன இது வாழ்க்கை? இது என்ன ஒரு கான்ட்ரோவர்சி? அவங்க லைஃப பார்த்தா கான்ட்ரோவர்சி, முரண்பாடா இருக்கும். அவங்க அதிக நாய்ஸ ஏற்படுத்துவாங்க. நம்ம அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கும் பொழுது அவங்கள்ட்ட போனா நாய்ஸ் வரும். இன்னைக்கு லாட் ஆஃப் நாய்ஸ், அதுவும் இந்தியாவில, தமிழ்நாட்டில் அதிக லாட் ஆஃப் வாய்ஸ், சென்னையில லாட் ஆஃப் வாய்ஸ், லாட் ஆஃப் கான்ட்ரோவர்சி. அது அப்படிதான் இருக்கணும். அது மத்தியில் இன்னைக்கு ஆனர் குளோரிய சர்ச்
ஏற்படுத்தும்.
நம்ம அந்த நாய்ஸ் பீப்புளோடு கூட சேருவதில்லை. அவங்க வந்து என்ன இது பார்த்தாலே ஒரு அலட்டு சிரிப்பு, அலட்டு அலட்சியத்தனமா பேசுறது. ஏதோ அவங்க பெரிய சர்ச்சா, அவங்க பெரிய தீக்கத்தை செய்தியை படிக்கிறாங்களாம், நம்ம பைபிளை படிக்கிறோமா? அவங்களுக்கு ஏதோ புதுசா வந்த மாதிரி அவங்களே தங்களை பிரிச்சு ஒரு பெருமையில இருப்பாங்க. நம்ம வந்து அனுபவத்தை பெற்றிருக்கிறோம்.
ஹல்லேலூயா!
இயேசுவோடு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம், வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! நம்ம ரியல் பிலீவரா இருக்கிறோம். ஆமே. The noise again today. இன்னைக்கு அதிக சத்தம் இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் தம்முடைய மனவாட்டியை ஒன்னு சேர்க்கிறார். ஹல்லேலூயா! இன்னைக்கு ட்ரூ பீப்புள வார்த்தையும் கீழே ஒன்னு சேர்க்கும் பொழுது லாட் ஆஃப் நாய்ஸ் தான் வரும். அதனால என்ன சொல்றாங்க? லாட் ஆஃப் கான்ட்ரோவர்சி. இவ்விதமான ஒரு முரண்பாடுகளும், அதிக இரைச்சலும், வாக்குவாதங்களும் மெசேஜில் இருக்கும் பொழுது ஆண்டவர் ட்ரூ பிரைட வந்து அவர் அந்த ஆவியை அனுப்புகிறார். ஹல்லேலூயா! நமக்கு ஒரு ப்ராஃபெட்டிக் மினிஸ்ட்ரி கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்ம அதை சேஞ்ச் பண்ணுகிறது. ஹல்லேலூயா! ஒரு குளோரிய சர்ச் அதை சேஞ்ச் பண்ணுகிறது. ஹல்லேலூயா! ஸ்டாண்ட் அப், எக்ஸீடிங் கிரேட் ஆர்மி. கர்த்தர் அதுதான் இறங்கி வந்திருக்கிறார். செவன் சீல் இஸ் கமிங் ஆஃப் த லார்ட். அவருடைய வருகையை பற்றி உனக்கும் தெரியாது. அது சவுத் வாய்ஸ் ஸ்டம்பா இருக்கிறது. அது ஆரவாரம் சத்தம் எக்காலமா இருக்கிறது. லேசர் அங்க இருக்கிறார். லேசர் வெளியவான்னு சொல்லும் பொழுது அவனுக்கு ஜீவன் வந்து விட்டது. அதுதான் வாய்ஸ். அந்த வாய்ஸ் வந்து நமக்கு நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. இதை நம்ம சம்பு வரும் பொழுது நம்ம மேல எடுத்துக் கொள்ளப்படுவோம்.
Well, there was a noise when the bones came together. There is a noise again. அன்றைக்கு பெரிய இறைச்சல் ஏற்பட்டது, இன்னைக்கும் பெரிய இறைச்சல் இருக்கிறது. ஏனென்றால் நம்ம எல்லாரும் ஆண்டவர் வார்த்தையில ஒன்னு சேர்த்திருக்கிறார். கிரேட் சேக்கிங், நம்ம மத்தியில் ஒரு பெரிய சேக்கிங் இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் ஷேக் பண்ணுகிறார், நம்ம லைஃப் அவர் ஷேக் பண்ணுகிறார். எதுக்காக ஷேக் பண்ணுகிறார்? அசைவுகள் எல்லாமே ஷேக் பண்ண, அசைவுள்ளவர்கள் எல்லாமே விழுந்து போகணும், அசையாதவர்கள் நிலத்திற்கும். நம்ம லைஃப்ல சில காரியங்கள் விழுந்து போக வேண்டும், ஷேக் பண்ணா விழுந்து போக வேண்டும். அவங்களுடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்கிற காரியங்களை எல்லாத்திலிருந்து நம்மளை ஷேக் பண்ணுகிறார். கிரேட் ஷேக், இந்த மெசேஜ் வந்து நம்ம கிரேட் ஷேக்கிங் வந்து இதாவது என்ற வார்த்தையின்படி இருக்கிறதா நிலைச்சிருக்கு. அன்னைக்கு சீனாய் மலையாண்டவர் அசைத்தார். எபிரேயர் 4:12-26 வாசிக்கலாம்.
அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசை பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசை பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவர்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அசைவுள்ளவர்கள் உண்டாக்கப்பட்டவர்கள் போல் மாறிப்போம்
என்று சீனாய் மலையாளர் அசைத்தார். அங்கே கமிங் வந்தது, செவன் சீல் அங்க வந்தது. செவன் சீல் இஸ் எ கமிங் ஆஃப் தி லார்ட். அது பைபிள் முழுசும் அறியப்பட்டிருக்கிறது. அதனால அது கண்ணிங்க அவர் கத்தர் இறங்கும் பொழுது சீனாய் மலை அசைந்தது, கிடுகிடுகிடுன்னு ஆடிச்சு. கத்தர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. கிரேட் நாய்ஸ் எங்க வந்தது? இன்னைக்கு கிரேட் நாய்ஸ் மறுபடியும் வந்திருக்கிறது. லாட் ஆஃப் கான்ட்ரவர்சி வந்திருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் ஷேக் பண்ணுறார். ஷேக் பண்றது என்னன்னா, இதை ஷேக் பண்ணும் பொழுது இதெல்லாம் வார்த்தையில் நிக்க ஓடி போயிருவாங்க, ஓடி போயிடும். பதற ஆண்டவர் ஊதி போடுறாரு. ஆத்மா சீர்கட்ட ஆத்மா, இது பின்வாங்கி போன ஆத்மாவோடு தொடர்பு வச்சிருக்குது. இது அதே பாவத்தில் போகுது, ஷேக் பண்ணும்போது ஓடி போயிருது. இது தீய பழக்கம் இருக்கிறது, இது குடி இருக்கிறது, ஈட்ட தேலப்படுறது, வார்த்தைக்கு அப்பாற்பட்ட ஷேக் பண்ணும்போது ஓடி போயிரும். இன்னைக்கு கிரேட் ஷேக்கிங் வந்திருக்கு. வார்த்தைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகிரும். அன்னைக்கு சீனாய் மலை அசைத்தார். நம்மகிட்ட இருக்க தீய சுவாபங்கள் எல்லாமே அது ஷேக் பண்ணப்பட வேண்டும். நம்மகிட்ட இருக்க மரியாதை இல்லாத சுவாபம், பயபக்தி இல்லாத சுவாபம், பாசர மதிக்காத புத்தி, பசுத்தவான்களை மதிக்காதது எல்லாமே சில விதமான ஷேக்கிங் பண்ணா இந்த விதமான கெட்ட சுவாபங்கள் எல்லாத்தையுமே அந்த ஷேக் பண்ணி நம்மளை பத்தி எடுத்திருக்கார். இந்த மெசேஜ் வந்து லாட் ஆஃப் ஷேக்கிங்கை கொண்டு, அவர் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர் பசுத்தவாயினால் நிரப்பப்பட்டார்கள், கர்த்தருடைய வசந்த தைரியமாக போதித்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு லாட் ஆஃப் ஷேக்கிங் அகைன் மறுபடியும் வந்திருக்கிறது. அன்னைக்கு சீனாய் மலையை கர்த்தர் அசைத்தார். ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு பயம் ஏற்பட்டது. இப்பொழுது என்ன சொல்லியிருக்கிறார்? பூமியை மாத்திரமல்ல நான் வானத்தையும் அசைப்பேன். ஏனென்றால் 28 வாசிக்கலாம்.
ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமா ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள.
அசைவில்லாத ராஜ்யத்தை நம்ம பெறப்போறோம். அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டு போறோம், மாறிப்போகும். அசைவுள்ளவைகள் எல்லாமே மாறிப்போய் அசைவில்லாத ராஜ்யம். Therefore we receive a kingdom which cannot be moved.
Amen.
Hallelujah.
Amen.
We are going to receive a kingdom which cannot be moved. Hallelujah. அசைவில்லாத இருந்த உலகத்தின் ராஜ்யங்கள்லாம் எலெக்ஷன் வந்தா அசைஞ்சு விழுந்துடும். எல்லா பொருளாதார வீழ்ச்சி எடுக்கும் போது நாடு விழுந்து போகிறது. யுத்தம் வரும்பொழுது ஒரு நாடு விழுந்து போகிறது. பயங்கரவாதத்தினால எத்தனையோ நாடுகள் விழுந்து போனது. அதனால உலகம் எல்லாம் இன்னைக்கு ஷேக்கிங். ஆண்டவர் இன்னைக்கு கிரேட் ஷேக் பண்ணுகிறார். இந்த உலகத்தின் ராஜ்யங்களை ஷேக் பண்ணுகிறார். ஒரு நாள் எல்லாமே விழுந்து போகும். அசைவில்லாத ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் காட், த வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அந்த அசைவில்லாத ராஜ்யம் உங்களுக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்குள்ள அந்த ராஜ்யம் வந்து அது அசைவில்லாத ராஜ்யம். எந்த மனுஷனும் அசைக்க முடியாது. நிலையான ராஜ்யம், எந்தென்றைக்கும் உள்ள சதாகல ராஜ்யத்தை ஆண்டவர் இந்த பூமியில கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யம், இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்து இன்னைக்கு நமக்குள்ள எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நாள் இந்த பூமியில எஸ்டாப்ளிஷ் ஆகும் பொழுது நாம இந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். இப்பொழுது ஆண்டவர் ஷேக் பண்ணுகிறார். ஆறாம் முத்திரையானது பூமியை அவர் ஷேக் பண்ணுகிறார், வானத்தை அவர் ஷேக் பண்ணுகிறார். அவங்க பெரிய அசைவு, கிரேட் ஷேக்கிங். இந்த மெசேஜுக்கு பிறகு, என் ராச்சருக்கு பிறகு அந்த ஆறாம் முத்திரையில எல்லாம் ஷேக் பண்ணும் பொழுது அது மிகவும் அதிர்ந்தது என்று சொல். அவர் ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டேன், பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல ஆயிடுச்சு, சந்திரன் ரத்தம் போல ஆயிடுச்சு. அத்திமரமாக பெருங்காற்றினால் அசைக்கப்படும் பொழுது அதன் காய்கள் உதிர்வது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியின் மேல் விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல் ஆகி விலகி போயிடுச்சு. பர்வதங்களும் மலைகளும் த
தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியவர்கள் ஐஸ்வர்யவான்கள் பலவான்களும் சேனை தலைவர்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனராகவும் பர்வதங்களின் குகையிலும் கண்மலையிலும் ஒடிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலையிலும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தில் வீட்டிற்குடைய முகத்துக்கும் ஆட்டுக்குட்டியான கோபத்துக்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கரின் மகா நாள் வந்துவிட்டு யார் நிலை நிற்கக்கூடும் என்பார்கள். பூமியின் ராஜாக்களை ஷேக் பண்ண போகிறார். பலவான்கள் சேனை தலைவர்கள் அடிமைகள் சுயாதீனர்கள் எல்லாரும் ஷேக் பண்ண போகிறார். வானத்தை ஷேக் பண்ண போகிறார். எல்லாமே கீழே நட்சத்திரங்கள் விழுந்து போகிறது. பூமி அவர் ஷேக் பண்ண பூமி மிகவும் அதிர்ந்தது. இவ்விதமான சக்தி சீல் வந்து ஆண்டவர் இந்த பூமியை மறுபடியும் அவர் ஷேக் பண்ண வானத்தையும் ஷேக் பண்ணும் பொழுது இந்த அசைவுள்ளவர்கள் எல்லா ராஜ்யங்களும் எல்லா ஈசங்களும் எல்லா டினாமினேஷன் எல்லா மாற்றங்களும் மதங்களும் எல்லாமே மனுஷனுடைய சாதனைகள் அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே நொறுங்கி விழுந்து நொறுங்கி போகும். அசைவில்லாத ராஜ்யம் நமக்குள்ளே சாதி. நம்ம இந்த உலகத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அவர்கள் எல்லாரும் அன்னைக்கு பயப்படுவார்கள். சிங்காசனில் வீட்டிற்குடைய முகத்துக்கும் ஆட்டுக்குட்டியான அங்கே கோபத்துக்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று அன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கு பயப்படுவாங்க. இயேசு கிறிஸ்து இஷ்டமா பேசுவாங்க. அன்னைக்கு பயப்படுவாங்க. அவருடைய கோபாக்கினால் மகா நாள் வந்து விட்டது. அந்த கிரேட் டே அந்த கிரேட் ஷேக்கிங் ஒரு நாள் வரும்பொழுது நம்ம அசைவில்லாத ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். நம்ம காட்ஸ் கிங்டத்தை சேர்ந்தவங்க. நம்ம எலெக்ஷன்ல போய் நிக்க கூடாது. ஓட்டு போடலாம், எலெக்ஷன்ல நிக்க கூடாது, பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது. அப்படியானால் நீங்க அசைவுள்ள ராஜ்யத்தை சேர்ந்தால் எல்லா கட்சிகளும் அசைவுள்ளவைகள். ஆனா நம்ம அசைவில்லாத ராஜ்யத்தை சேர்ந்தது. We receive a kingdom which cannot be moved. Hallelujah. அதனால அசைவில்லாத ராஜ்யத்தை நாம பற்றிக்கொள்ள அவருடைய கிருபையை பற்றிக்கொள்ளும். Hallelujah. எல்லாமே God's grace. சொலமனாலே கட்டப்பட்டது, பிந்து செருபாபேலாலே கட்டப்பட்டது. அப்பொழுது அவர் சொல்ல முந்தின ஆலயத்தை பார்க்கிற பிந்தின ஆலயத்தில் வந்து மகிமை பெரிதாக இருக்கும். ஆகாய 2:9 சொல்லப்பட்டது. அதனால ஆண்டவர் வந்து இன்னைக்கு ஒரு குளோரிய சர்ச்சை கொண்டிருக்கிறார். அலலுயா. இந்த மகிமை பெரிய மகிமை. இந்த வெளிப்பாடு மகத்தான வெளிப்பாடு. அலலுயா. த மெசேஜ் வந்து கிரேட் மகத்தான செய்தி. அலலுயா. நம்ம இன்னைக்கு அதில் களி கூர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமே. நம்ம ஒரு குளோரிய சர்ச்சை சேர்ந்தவளாக இருக்கிறோம். இந்த குளோரிய சர்ச்சானது உலகத்தை ஆளுகை செய்யும் என்று அறிந்திருக்கிறோம். ஆமே. அவள் வந்து ஒரு மைட்டி கிரேட் ஆர்மியாக மாறுவாள். இன்வின்சிபிள் ஆர்மியாக மாறுவாள். ஸ்பிரிச்சுவல் இஸ் பெட்டர் தேன் நேச்சுரல். என்ன அந்த இஸ்ரேல் ஜனங்களை காட்டிலும் நம்ம மேலானவர்களாக இருக்கிறோம். குளோரியஸ் டெம்பிளாக நம்ம மாறுவோம். த டெம்பிள் இஸ் ஃபில்டு வித் த ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு அந்த டெம்பிள் ஆண்டவர் பசுத்தாவினால் நிறைந்திருக்கிறார். நம்ம வந்து இருக்க எல்லாத்தையுமே ஜெயிப்போம். அந்த மைச்சி ஆர்மியாக கிரேட் எக்ஸீடிங் ஆர்மியாக மாறும். அது உலகத்தை ஆண்டவர் ஷேக் பண்ணும்போது எல்லாமே விழுந்து போகும். நாம இயேசுவோடு கூட 1000 வருஷம் உலகத்தை ஆளுக செய்வோம். ஆமே. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். லாட் ஆஃப் நாய்ஸ், லாட் ஆஃப் கண்ட்ரோவர்சி. இது அசைவு, கிரேட் ஷேக்கிங் ஆண்டவர் இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அசைவில்லாதவர்கள் விழுந்து போகும். அசைவில்லாதவர்கள் நிலைத்திருக்கும். நம்ம அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுப்படுவோம். இந்த மெசேஜ் இன்னைக்கு ஒரு பெரிய ஷேக்கிங் ஏற்படுத்துது. நம்ம லைஃப் அதை ஒரு பெரிய ஷேக் பண்ணுகிறது. ஆனால் மெசேஜ் அதில் லாட் ஆஃப் நாய்ஸ் இருக்கிறது. நம்ம அதெல்லாம் கவனிக்கக்கூடாது. அந்த நாய்ஸை கவனிக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு ஸ்பிரிட் பேப்டிசம் கொடுக்க வேண்டும். அவர் அனாயிட்டிங் நமக்கு தர வேண்டும். ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் நமக்குள்ளே வர வேண்டும். அப்பொழுது நம்ம இன்வின்சுல் ஆர்மியா இருப்போம். குளோரியஸ் சர்ச்சா இருப்போம். ராச்சல்ல பங்கு பெறுவோம். உலகத்தின் ராஜ்யங்கள் அங்கே அழிஞ்சு போகும் பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யம் சாதிக்கப்படும் பொழுது அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்வோம். நெவர் எண்டிங் ஹாப்பினஸ் ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். கர்த்தர் விதமான கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராம் சீல்ஸ் வந்து ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராம் ஆயிருக்கு. அந்த ப்ரோக்ராம் நமக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறார். கோ பியாண்ட் பெண்டேகாஸ். நம்ம பெண்டேகாஸுக்கு அப்பாலே போகிறோம். வேர்ட் பிகம் ஃபிளஷுக்கு நம்ம போகிறோம். வேர்ட் மேனிஃபெஸ்டட் இன் ஃபிளஷ் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரிக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். பெந்தகோச மக்கள் வரத்தை பெறுகிறார்கள். அதோடு ஸ்டாப் ஆகிறார்கள். நம்ம வரத்துக்கு அப்பாற்பட்டு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மனுஷகுமாருடைய ஊழியத்திலே நம்ம அடைகிறோம். Word became flesh. இன்னைக்கு வார்த்தை மாம்சமாக இருக்கிறது. நமக்குள்ள அந்த வார்த்தை மாம்சமாக இருக்கிறது. நம்ம கிரேட் எக்ஸீடிங் ஆர்மியாக நிற்கிறோம். அவருடைய ஸ்பிரிட் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறது. நம்ம லிவிங் சர்ச், லிவிங் டேபர்நாக்கில் ஆஃப் தி லிவிங் காட், லிவிங் காடாக நம்ம இன்னைக்கு மாறி இருக்கிறோம். ஜீவிக்கிற தேவனுடைய ஜீவிக்கிற கூடாரமாக கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். அதனால கர்த்தர் நமக்கு இந்த பாராட்டினை சிலாக்கி எனக்காக கர்த்தரை நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, நமக்கு சோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ் ஹல்லேலூயா. நீர் எல்லாத்தையும் ஆண்டவரே சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கு. கர்த்தாவே சோத்திரம். கிரேட் ஷேக்கிங், கிரேட் நாய்ஸ் ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த மசில நீர் குளோரிய சர்ச்சை கொண்டு வருக. நமக்கு சோத்திரம். இயேசுவே நன்றி சொல்றோம். கர்த்தாவே மெத்துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் இயேசு ராட்சகர், எல்லாம் மாறினும் இயேசுமா மகிமையாவக்கு, 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 மாறினும் இயேசு மாறா மகிமையாவக்கு, யெஸ்டர்டே டுடே ஃபாரெவர் ஜீசஸ் இஸ் தி சேம், ஆல் மே சேஞ்ச் பட் ஜீசஸ் நேவர் சேஞ்சஸ். Glory to His name. Glory to His name. All may change, but Jesus never. In glory to His name. அசைவுள்ள ராஜ்யங்கள் எல்லாமே விழுந்து போகும். நம்ம அசைவில்லாத ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாயிருக்கும். We receive a kingdom which cannot be moved. எல்லாம் மாறின இயேசு மாறார். ஆனால் எல்லாமே மாறி போகும், எல்லாமே விழுந்து போகும். எல்லாமே அசைக்கப்படும் பொழுது எல்லாம் விழுந்து நெருங்கி போகும். ஆனால் நம்ம அசைவில்லாத ராஜ்யத்தை சேர்ந்தவர். We are a glorious church. We are going to inherit the earth. நாம் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம். கிரேட் எக்ஸீடிங் ஆர்மியாக வைத்திருக்கிறார். எல்லாம் மாறின இயேசு மாறார். நேற்று இந்தியானவர் இன்று மாறார். அவருக்கு நம் மகிமையுள்ள சபையாக ஆண்டவர் நம்மை மாற்றுவதற்காக அவர் தன்னைத்தானே சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். பல கருத்து உணர்ந்தவளாக இந்த சரணத்தை மறுபடியுமாக நாம் பாடும் பொழுது தேவனை ஆராதிப்போம்.
நேற்றும்
இந்நேரம் மட்டுமாக நம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் முடியாக எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காக சிலாக்கியத்துக்காக நமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். தூரத்திலிருந்து சமைத்து நம்முடைய பிள்ளைகளை நீர் கூட்டி சேர்த்திருக்கிறீர்கள். இவ்வளவு நேரம் நாங்கள் பொறுமையாக வார்த்தையை தியானிக்க கர்த்தாவே பசு தாவியானவர் உதவி செய்ததற்காக சோத்திரம். உடைய வேர்ட் அனாயின்டட் வேர்டாயிருக்கிறது. நீர் அதை அனுப்பும்பொழுது அது வெறுமையாக திரும்பி வராது. உங்களுடைய தரிசனங்கள் அது ஃபெயிலியர் ஆகிறதில்லை. அது ஒரு குளோரிய சர்ச்சை கொண்டு வரும். அது ஒருவரை எதிர்க்க முடியாத ஒரு சேனையை கொண்டு வரும். அவருடைய முடிவு அபிதமாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே எங்களை அநேக ப்ராசஸ் வழியாக கொண்டு சென்று கர்த்தாவே நீர் இன்றைக்கு ஆண்டவரே எங்களை ஒரு மகிமையான சபையாக மனவாட்டியை நீர் மாற்றியிருக்கிறேன். அதிக குழப்பங்கள், அதிக வாக்குவாதங்கள், அதிக இறைச்சல்கள் இருக்கிறது. ஆனால் நீர் எங்களை ஷேக் பண்ணி எங்களிடத்தில் உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாத்தையும் ஷேக் பண்ணி அப்புறப்படுத்தி எங்களை ஒரு சிறப்படுத்தி எங்களை ஆண்டவரே நீர் மகிமையுள்ள சபையாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன். ஒரு நாளிலே உண்மை சந்திப்போம் என்று அறிந்திருக்கு. ஆமீன். கர்த்தரே இயேசுவே வாரும். பின்பு நாங்கள் சுதந்திரிப்போம். இந்த உலகத்தை சுதந்திரித்துக் கொடுக்கும் நியூ ஜெருசலேமை சுதந்திரித்துக் கொடுக்கும். எங்களுக்காக முன்வைத்திருக்கிற அந்த சந்தோஷம், நெவர் எண்டிங் ஹாப்பினஸ், அதை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். இப்பொழுது நீர் எங்களை சமாதானத்தை தந்திருக்கு. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன். கர்த்தாவே அதிகமான ஒரு சமாதானத்தோடு கூட உம்முடைய வார்த்தைகளை நிலைத்திருக்க உதவி செய்ததுக்காக எமக்கு சோத்திரம். உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தமிட ஹார்ட்டோடு பேசியிருக்கிறேன். கர்த்தாவே சோத்திரம். பெரிய காரியங்களை மத்தியிலே செய்வீராக. சுகவீனமாக இருக்கிறவர்களுக்கு நீ சுகத்தை தார். ஆனால் துக்கத்தோடு இருக்கிறவர்கள் சந்தோஷமாக மாற்றும். அற்புதங்களை எதிர்பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை தருவீராக. ஒவ்வொரு ஷேக்கிங் ஆண்டவரை எங்களை மேலே கொண்டு செல்கிறது. கர்த்தாவே அது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அந்த ஜோசப்பை நீ ஷேக் பண்ணினீர். உலர்ந்த எலும்பாக மாறினது உயர்ந்த சாணத்துக்கு கொண்டு சென்றேன். கர்த்தாவே அதே போல ஆண்டவர் உலகத்தில் எவ்வளவுமான காரியங்கள் இருந்தாலும் எங்களை சுற்றிலும் எவ்வளவு விதமான இறைச்சல்கள் இருந்தாலும் நாங்கள் நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது எங்களை உயர்ந்த சாணத்துக்கு கொண்டு செல்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே நமக்கு சித்தமாயிருக்கிறது. உம்முடைய வார்த்தைக்கு முதன்மை ஸ்தானம் கொடுத்து உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, கிருபையாக இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். சோ ஜீவானந்த் அவர்கள் இங்கே வந்து பாடலை நடத்தும் பொழுது நம்மளால் எழுந்து நின்று காணிக்கினாலே கர்த்தரை கனப்படுத்துவோம்.
பாடல் 365, சாங் நம்பர் 365, மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன்.
மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன் மகிமதிலே.
நல்ல பிதாவே எம்மை துதிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் இவ்வளவு நேரம் காத்திருக்க உதவி செய்திருக்கிறீர்கள். 6 நாட்கள் எங்களுடைய சொந்த வேலைகளை பார்த்து 7ஆம் நாளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இந்த ஓய்வு நாளிலே வாரத்தின் முதல் நாளிலே நாங்கள் உங்களுக்கு ஆராதனை செய்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படியாக அவருக்கு அந்த துதிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுக்கும்படியாக அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தாவே நீர் விதமான கிருபை காலம் என்னும் திரைக்கு பாலை கொடுத்துக் கொண்டு ஒரு நாளிலே காலம் என்னும் திரையை தாண்டி நித்தியத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது உமை முகமுகமாய் காண்போம் என்றது எங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கிற அந்த சந்தோஷத்துக்குள் நாங்கள் பிரவேசி நெவர் எண்டி ஹாப்பினஸ் எங்களுக்கு வைத்திருக்கிறோம். உலகத்திலே நாங்கள் பாரசுமந்து தவிக்கிறோம். அநேக சூழ்நிலையினாலே நாங்கள் பாதிக்கப்படுகிறோம். கதாவை பாதிகள் மத்தியில் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். பல குழப்பங்கள் மத்தியிலே ஜீவித்துக் கொண்டோம். பல சீதோஷனையின் மத்தியிலே நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தானுடைய கிரியைகள் நிறைந்த உலகத்திலே ஜீவிக்கிறோம். ஆனாலும் நீர் எங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறீர்கள். உங்களுடைய தலைவுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு அடைக்கலான் குருவியை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவளாயிருக்கிறீர்கள். ஒன்றாயிலும் என் பிதாவின் சித்தத்தும் இல்லாதபடி அது தரையில விழுந்து போகாது என்று சொல்லியிருக்கிறீர்கள். எங்களுக்கு நீர் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறீர்கள். அதிக பாதுகாப்பை கொடுத்திருக்கிறீர், அதிக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். அதை நம்பி நாங்கள் இன்னும் கொடுத்த கொஞ்ச காலம் விசுவாசத்திலே ஜீவிக்க உதவி செய்கிறீர். எல்லாத்துக்கும் மேலாக எங்கள் வெளிப்பாடான செய்தி தந்திருக்கிறீர். நாங்கள் அதில் களி கூறும் பொழுது அதுக்கு முதன்மை சாணம் கொடுக்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கூட தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது என்ன நன்மைகள் தேவைப்படுகிறதோ நீர் எல்லாவற்றையும் கூட தருவீராக. சுகவீனமாய் இருக்கிறவர்களுக்கு நீர் தாமே விடுதலை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். நீர் யெகோவா ரேஃபா, நீர் ஆண்டவர் எங்களுடைய பரிகாரியாகிய தேவனாய் இருக்கிறீர். ஜெப்ரி ஜோனாவுக்கு நீர் பரிபூர்ண சுகத்தை தந்து அவனுடைய காலை மறுகாலை போல மாற்றி எலும்புகளை இணைத்து அந்த குடும்பத்தார் சந்தோஷப்படத்தக்கதாக உமக்கு சாட்சி சொல்லத்தக்கதாக அற்புதமான சுகத்தையும் பலத்தையும் அந்த குழந்தைக்கு தர வேண்டும் ஜெபிக்கும். இன்னும் யார் யார் சுகவீனத்தில் இருக்கிறார்களோ, வேதனையில் இருக்கிறார்களோ, எல்லாருக்கும் நீ சுகத்தை தருவீராய். இந்த வார்த்தையானது ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். உம்முடைய வசனத்தை அனுப்பி நீ சுகமாக்குற தேவனாயிருக்கிறீ. வார்த்தையை கேட்ட அனைவருக்கும் சுகத்தை தருவீராக. எங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரேரிக்கஸ் என்பதை அறிந்திருக்கிறீர். எல்லாத்தையும் ஆண்டவரே நீ தருவீராக. அன்னால் ஜெபித்து போனால் அவள் பின்பு துக்கமாய் இருக்கவில்லை. என்னத்தை ஆண்டவத்தில் கேட்டாலோ, தேவ சமத்தில் கேட்டாலோ, அது அவளுக்கு அருளப்பட்டது. அதே போல நம்முடைய பிள்ளைகள் என்ன காரணத்துக்காக பாரத்தோடு ஜெபித்தார்களோ அதை எல்லாவற்றையும் நீ தரப்போறதுக்காக சோத்திரம். நாங்கள் ஏறெடுத்த காணிக்கை தசோபாங்கள் எல்லாத்தையும் நீர் அங்கீகரிப்பீராக, கொடுத்த கரங்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் அதை ஆயிரம் மடங்காக ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை திருப்பி கொடுப்பீராக. இன்னைக்கு மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் நீர் தாமே கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் கிருபையாயிரும். மறுபடியும் நாங்கள் மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வரும் பொழுது உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக, எங்களுக்கு நல்ல ஐக்கியத்தை தருவீராக. ஆசீர்வதியும் கிருபையாயிரும். கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
All the glory to Thee and tell out to God in wonderful love. We give all the glory to Thee and tell out His wonderful love. Mahimayarum avarukke thirisesum selittu vodhi. மகிமையாரும் அவருக்கு என்றும் அவருக்கு.
கத்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.